நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையாகவும் நம் ஆண்டவரும் போதகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாகவும் தேவ சமூகத்தில் அன்பை கொட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் அனைவரும் ஒன்று கூடி தேவனுடைய மகத்துவங்களை நாம் காணும்படியாகவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் தேவன் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக நாம் அவருக்கு நம் ஆண்டவர் மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நேரெடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் நம்முடைய கருத்துக்களாக கடந்து செல்லலாம். இன்றைக்கும் ஒரு விசேஷித்தமான ஒரு தலைப்பில் நாம் இந்த பாடங்களை பார்க்கப் போகிறோம். இந்த பாடத்துக்குள்ளான தலைப்பு கோள்களும் வான்வெளி கோள்களும் அவைகளுடைய தன்மைகளும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்க்கலாம். வான்வெளி கோள்கள் மற்றும் அதனுடைய தன்மைகள், இதற்கு ஆதார வசனமாக ரோமர் 1:20 நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் எழுதின விருப்பம் 1:20. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய தேவனுடைய வல்லமை படிங்க, அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். போதும், காணப்படாத அவருடைய கண்களால் நேரடியாக அவருடைய வல்லமைகளையும் மகத்துவங்களையும் பிரமாண்டத்தையும் தெய்வீகத்துவத்தையும் நாம் காண நேரடியான கண்களில் நாம் காண முடிகிறதில்லை. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, அவைகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்குது. எப்படி வெளிப்பட்டு இருக்குதுன்னா, அவர் தன்னுடைய சிருஷ்டிப்புகள் மூலமாக உலக தோட்டத்துக்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி அவர் சிருஷ்டிப்பு பண்ணி வச்சிருக்கிற அந்த சிருஷ்டிப்புகளின் மூலமாக அவருடைய தேவத்துவம், அதாவது அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இது சாதாரணமான வசனம் இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தேவனுடைய அந்த மகத்துவமான வல்லமை என்னாலும் அந்த ஒரு வசனத்துக்குள்ளாக நல்ல தெளிவாக தெரியும். இந்த ஆதார வசனத்தின்படி நம்முடைய சங்கீத புத்தகத்தில் தாவீது எழுதின 19 சங்கீதத்தில் அதுல 1 தொடர்ந்து நாம் ஒரு சில வசனங்கள் நாம் பார்த்துக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, அவருடைய வல்லமையான செயல்களை நாம் தெரிஞ்சுக்கணும்னா ஆகாய விரிவுக்கு பார்க்கும்போது நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். படிங்க, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, தெரிவிக்கிறது. இந்த உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த சிருஷ்டிப்புகளுக்கு பேச்சும் இல்ல வார்த்தையும் இல்ல, ஆனா அவைகள் எல்லாமே தேவனுடைய மகத்துவத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்குது, தெரியப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆமன் மன சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சிருஷ்டிப்புகள் நாம் பார்க்கும்போது தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்புறம் படிங்க தொடர்ந்து, விசேஷமாக இருக்கிற வானமண்டலம் எல்லாம் யூனிவர்ஸ் எல்லாம் போயிட்டு சூரிய மண்டலத்துக்கு வந்துடுறது. சூரியனை சிருஷ்டித்தால் சரி, இப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சிருஷ்டிப்புல மொத்த யூனிவர்ஸும் பத்தி நம்ம இப்ப பார்க்கல, குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற சூரிய மண்டலத்தை மாத்திரம் நம்ம இப்ப பார்க்க போறோம். சூரிய மண்டலம், அந்த சூரிய சோலார் சிஸ்டம், அந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற சூரியன் மற்றும் அதை சுற்றியுள்ள 9 கோள்கள், இந்த கோள்களுடைய தன்மை என்ன, அந்த கோள்களுடைய தன்மைகள் தன்மைக்குள்ள என்ன விஷயங்கள் மறைவு பண்ணி வச்சிருக்கு. இப்ப வானமண்டலத்தை பார்க்கறதுல பல விதம் இருக்குது. ஜனங்கள் பார்க்குவாங்க, காலையில கண் விழிச்சோட்டையுமே கடவுளா நினைச்சு பாக்குறவங்களும் உண்டு. சூரிய நமஸ்காரம் பண்றவங்க, அவங்களுக்கு அது தேவன் இல்லைன்னா அது தெய்வம், அதை நினைச்சிட்டு காலையில எங்கதான் கண்ணு விழிப்பாங்கன்னா சூரியன் மேலதான், மேகமூட்டமா இருந்தா அன்னைக்கு கடவுள் ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. அது அந்த விதமாக வானத்தை பாக்குறவங்களும் உண்டு. இனி நாலு நட்சத்திரம் பாக்குறாங்க தெரியுங்களா, ஜாதகம் இல்லைன்னா சோசியம், இது மாதிரி காலக்குறிப்புகள் பாக்குறவங்க அந்த விதமாக பாக்குறவங்களும் உண்டு, வானத்தானாந்து பாக்குறவங்களும் உண்டு. இன்னொன்னு அங்குக்குரிய சகோதர சகோதரிகளே, வேடிக்கையாகவும் சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா விஞ்ஞானிகள் வானத்தை ஆராய்ஞ்சு பார்க்கறதும் உண்டு. விஞ்ஞானிகள் அவங்களுடைய அதாவது தொலைநோக்கி கருவிகள் மூலமாக இந்த வானங்களையும் செயற்கைக்கோள் மூலமாக வானத்தையும் அதனுடைய மகத்துவங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவங்களும் உண்டு. இப்படி விதமாக பிரிச்சாலும் நாமும் கூட வானத்தை அண்ணாந்து பார்க்கலாம், வானங்களை நோக்கி பாருங்கள்னு சொல்லி அவருடைய கிறிஸ்தியேசுவினுடைய சுயரத்தினால சம்பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனம் சொல்லணும்னா நாம் பார்க்கிற விதம் வேற. இப்ப இதுவரைக்கு சொன்ன விதங்கள் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற உலகத்தின் ஜனங்கள் அவர்களுடைய சுய அறிவு வளர்ச்சிக்காகவோ இல்ல அவங்க கடவுள் நம்பிக்கையை வெளிப்படுத்தவோ இல்ல நன்மைகள் ஏதாவது பெற்றுக் கொள்ளணுங்கிற சுய எண்ணத்தினாலேயோ அவங்க வானங்களை அண்ணாந்து பார்க்கிறாங்க, கோள்களை கவனிக்கிறாங்க. ஆனா நாம் பார்க்கிறோம், நாம் எப்படி பார்க்கிறோம்னா ஆவிக்குரியவன் சகலத்தையும் எப்படித்தான் பார்ப்பாரு, ஆவிக்குரிய கண்ணோட தான் பார்ப்பார். ஜென்மஸ்வாவம் உள்ள மனுஷன் சகலத்தையும் பார்க்கும்போது அதுல ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, குரு சுக்கரனுக்கு வாரனா இங்க அதிர்ஷ்டம் கொட்டுமா, அந்த கண்ணோட்டத்தை தான் அவர் பார்ப்பாரு வான்வெளி கோள்களை பார்க்கும்போது. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நாம் பார்க்கும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்கள், சிருஷ்டிகர்த்தருடைய கரத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற பொருட்கள், சூரியனாக இருந்தாலும் சரி சந்திரனாக இருந்தாலும் சரி வான்மண்டலத்தில் இருக்கிற சகல பாழ்வெளி மண்டலத்தில் இருக்கிற கோள்களாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாமே யாருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துறதுன்னா அவைகளை உண்டாக்கின தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துது. அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயங்கள் பார்த்தா அந்த கண்ணோட்டத்தோட நம் அப்பாவுடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் அறிந்து கொள்வதற்காக அவர் செய்து வைத்திருக்கிற அவருடைய கரத்தின் கிரியைகளை அண்ணாந்து பார்க்கிறோம். இதுக்காக நாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறோம். இப்ப நாம் பார்க்கும்போது வசனங்கள்ல நாம் படிச்சிருக்கிறபடி இன்றைக்கு குறிப்பாக சூரிய மண்டலத்தை மட்டும் நாம் படிக்கலாம். சூரிய மண்டலம், இந்த சூரிய மண்டலத்தை சூரியனை சுற்றியுள்ள 9 கோள்கள் நீங்க இங்க பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு பின்பாக இங்க 9 கோள்கள் நாம் பார்க்கணுங்கிறதுக்காக இது வரிசைப்படுத்தப்பட்டிருக்குது. மாறாக வான மண்டலத்தில் இப்படி எல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி எல்லாம் இருக்காது. சூரியன் மையமா இருக்கும், ஒவ்வொரு கோள் அதை சுத்தி வட்டப்பாதைகள் இருக்கும், கோள் வட்டப்பாதை அந்த ஆர்பிட் அப்படின்னு சொல்லப்படுகிற கோள் வட்டப்பாதை இருக்கும். அந்த சுற்றுப்பாதைகள்ல ஒவ்வொரு கோள்களும் சுத்திட்டு இருக்கும். அது இப்படி 9 கோள்களும் பூமி உட்பட 9 கோள்களும் சூரியனை மையமா வச்சு சுத்திக்கிட்டு இருக்குது. அது நம்ம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப இந்த படம் போட்டுக்கிறது எதுக்காகனா, சூரியனை சுற்றியுள்ள 9 கோள்கள்னா அதுக்கு நான் பெரிய ரவுண்ட் போட்டு பார்க்கணும், சின்ன சின்ன புள்ளிகளா தான் பார்க்க முடியும். அப்படிங்கும் போது இந்த கோளுடைய தன்மைகள் தெரியாது. கோளுடைய தன்மைகள்னா ஒவ்வொரு கோள்களும் என்ன கலர்ல இருக்குது, என்ன நிறத்துல இருக்குது, அது எப்படியாக இருக்குது, அவைகளுடைய அது என்னத்தை வெளிப்படுத்துது அப்படிங்கறத பார்க்கணும்னா நமக்கு இது க்ளோஸ் அப்ல, அதாவது பக்கத்துல நம்ம இந்த மாதிரி படம் போட்டிருக்கிறோம். அவைகள் நிறம் கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தெளிவாக நாம் வரிசையாக அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஆனா ஆகாய மண்டலத்துல இப்படி இல்ல, அது பெரிய ரவுண்ட், பெரிய சர்க்கிள் சுத்திட்டு இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த வான்வெளி கோள்கள்ல சூரிய குடும்பம் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா, சூரியன் அதனுடைய தன்மை என்ன, அது எப்படி இருக்கு, அது எப்படி செயல்படுது, அப்ப அதுல அது அப்படி செயல்படுதுன்னா அது யார குறிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக இங்க இருக்கிற வரிசையா இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களுடைய பெயர்களும் அதனுடைய தன்மைகளும் அது யாரை குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். இவைகள் எல்லாமே நாம் விஞ்ஞானிகள் பார்த்தாங்கன்னா அதனுடைய கண்ணோட்டம் வேற, நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நாம் இப்போ இங்க உட்காந்து பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் சிருஷ்டிகர்த்த அவர் சிருஷ்டித்து வச்ச பொருட்கள்ல இப்ப நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படி அவர் தெரிவார். மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளதாகவே தெரிவார். கடவுளே இல்ல, இவைகள் எல்லாம் சுயமாகத்தான் தோன்றுச்சுன்னா அப்ப இதே போல வானத்துல நிறைய குப்பைகள் இருக்குது, அந்த குப்பைகள்ல இருக்கிற அது ஏதோ ஒரு விதத்துல வெடிச்சு அதன் மூலமாக வந்தது இந்த கோள்கள்லாம் அப்படின்னு ஒரு கதைகள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் இவைகளை சிருஷ்டிகர்த்தராக இருந்து சிருஷ்டித்தான்னு நாம் பார்க்கும்போது, இப்ப நாம் பார்க்கிற விதத்தில் அவைகள் பார்க்கும்போது அவைகள் என்ன நோக்கத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டனவோ அதற்குள்ள அவருடைய அனந்த ஞானம் மற்றும் அவருடைய வல்லமையின் வெளிப்பாடும் இருந்து அவைகள் மூலமாக நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய அந்த தெய்வீகத்தை உற்று நோக்கிற நம்முடைய பார்வைக்கு என்ன தெரியுது நாம் பார்க்கலாம். இப்போ சூரியன் குறிச்சு நாம் சொல்லிட்டோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம், பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம். அது அதை குறிப்பா சொல்லிட்டோம்னா அதுக்கான தூரங்கள் இருக்குது, அது அது அளவுலாம் இருக்குது. நம்ம இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சூரியனுடைய தன்மை என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களால் நிறைஞ்சது. அதுலயும் இந்த ஹீலியம் வாயு தான் சூரியனை முழுக்க பெரிய ரவுண்ட், அது கொஞ்சம் படம் மட்டும் நம்ம இதை போட்டுக்கோம், முழுக்க இந்த ஹீலியம் தான் சூரியனை கவர் பண்ணிட்டு இருக்குது. கொஞ்சம் தங்கம் கூட இருக்குது, ஒரு சில எலிமெண்ட்ஸ் அதாவது மூலகங்கள் இருக்குது. இதுல 75% வந்து என்ன இருக்குதுன்னா ஹைட்ரஜன், அண்ட் 23% வந்து ஹீலியம். இந்த ரெண்டு வாயுக்கள் சூரியன் நிறைஞ்சு இருக்குது. இந்த ரெண்டு வாயுக்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால அதீதமான வெப்பம், அதீதமான வெப்பம் உள்ள கோளாக அந்த சூரியன் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சூரியனுக்கு கிரேக்க வார்த்தை இந்த ஹீலியம்ங்கிற வார்த்தையின் வாயுவின் அடிப்படையில் வச்சுதான் சூரியனுக்கு கிரேக்க வார்த்தை ஹீலியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்கத்துல சூரியனை குறித்து சொல்லணும்னா ஹீலியோஸ். சரி, இப்ப இந்த சூரியன் பேர்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிற இந்த சூரியன் என்கிற இந்த கோள் யாரை குறிக்கலாம்? பிதாவாகிய தேவனை குறிக்கலாமா? சரி, எப்படி அதற்கு ஒப்புதல், ஏதாவது ஆதாரங்கள், வசனம் ஏதாவது இருக்குமா அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையும் அனந்த ஞானமும் உள்ளவர். அவர் அடையாளப்படுத்துற மாதிரி வான்வெளி கோள்கள்ல வானங்கள் அவரை கொள்ளாது. தாவீது சொல்லும்போது வானங்கள் அவரை கொள்ளாதுன்னா, அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் விளக்கிறது போல வான்மண்டலத்துல நமக்கு ஒன்னு தெரியல. ஆனா அவருடைய கிரியைகள்ல சூரியன் யாரை குறிக்கலாம் அப்படின்னா, இதை குறித்து நாம் ஏற்கனவே நாம் வசனம் படிச்சிருக்கிறோம், நீதியின் சூரியன். ஏன்னா நம்ம வேதத்தின் கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறதாக இந்த சூரியன் இருக்குது. எப்படி அப்படின்னா, இதனுடைய நிறம் என்ன? சூரியன் என்ன கலர்ல இருக்கு? அது அதாவது சரியா நாம் சொல்லிட்டோம்னா, சிகப்பும் வெள்ளையும் நம்ம அது படம் போட்டுக்கனால இப்படி இருக்கும். பொதுவான பார்வையில நீங்க பாத்துட்டீங்கன்னா மஞ்சள் இல்லைன்னா அது ஒரு ஒரு தெய்வீக நிறம். அந்த ஒரு மஞ்சத்துல அந்த கோல்டு கலர் நல்லா தெரியும், கோல்டு கலர் நம்ம சொல்லலாம். அந்த நிறத்தை பொன்னிறம் அதுதான் நம்ம சொல்ல முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இதை எப்படி ஒப்பிடலாம்னா, சூரியன் எப்படி பொன்னிறமுள்ள கோளாக இருக்குதோ அதே போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் பிதாவாகிய தேவனோடு இருப்பார். ஆனா அப்படி அவர் இருக்கணும்னா, தேவன் கூட அவர் இருக்கணும்னா, அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்? திவ்ய சுபாவம் பெற்றவராக இருக்கும்போதுதான் அவரோட இருக்க முடியும். அதுக்கு முன்பாக கூட கிறிஸ்துவுக்கு மூன்று விதமான பிறப்புகள் இருந்துச்சு. ஒன்னு லோகோஸ், வார்த்தையானவர். இன்னொன்னு மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும் போது, இன்னொன்னு மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட போது. இந்த மூன்று விதமான பிறப்புகள் இருந்து சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள், இதுக்கப்புறம் கிறிஸ்து இயேசுக்கு ஏதாவது பிறப்புகள் இருக்குதா? இல்ல. அதுக்கப்புறம் அவர் எப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறாரு? திவ்ய சுபாவம் தரிக்கப்பட்டவராக, தேவனுடைய அப்பாவுடைய திவ்ய சுபாவம் தரிக்கப்பட்டவராக இவர் இருக்கிறார். அதனால அவரை குறித்து சொல்லும் போது மற்ற தூதர்களை பார்க்கலாம். எபிரேயர் 1:8 படிக்க வேணாம், நான் சொல்லிடுறோம். மற்ற தூதர்களை பார்க்கலாம், உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். மற்ற யாருக்குமே கொடுக்கப்படாத மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. அந்த திவ்ய சுபாவம் தைக்கப்பட்டு மகிமையில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது தான் இந்த சூரியன், நீதியின் சூரியன் ஆகிய கிறிஸ்து இயேசு. அது மாத்திரமே சரியான ஒரு ஒப்புதல் இல்லை. இந்த சூரியனுக்குன்னு சூரியன் ஒரு 50 வருஷம் இல்லைன்னா 100 வருஷம் இல்லைன்னா 500 வருஷங்கள் கழிச்சு பவர் குறைஞ்சு போய் மீண்டும் அதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணாதான் சூரியன் பிரகாசிக்குமா? திவ்ய சுபாவத்துடைய தன்மையும் அதுதான். திவ்ய சுபாவத்துடைய மகத்துவம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி குறைஞ்சு போயிடாது. அது திவ்ய சுபாவம்ங்கிறதோடைய முக்கியத்துவம் இல்லைன்னா அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, குறைவில்லாத சக்தி இல்லைன்னா குறையாத சக்தி தேவன், அதாவது குறைவில்லாத பவர் அந்த ஒரு சக்தி. தேவன் எந்த காலத்திலையும் எவ்வளவு சிருஷ்டிப்புகள் எவ்வளவு பண்ணிருக்கிறாரு, அப்பதான் அதனால அவர்கிட்ட இருந்த சக்தி பவர் குறைஞ்சு போயிடுச்சா? இல்லவே இல்லை. இன்னும் இது போல எத்தனை கோடி 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 யுகங்கள் கூட அவரால் பண்ண முடியும். அவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவர், ஜீவ ஊற்று அவர் இடத்துல இருக்குது. அது போல திவ்ய சுபாவத்தை தான் யாருக்கு கொடுத்திருக்கிறார்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு. குமாரன் தம் பிதாவாகியவர் யோவான் 5:26 படிக்கலாம். வந்து அருள் செய்திருக்கிறார், மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் கிறிஸ்து இயேசு தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திவ்ய சுபாவம் குறையாத சக்தி உள்ளது. அதே போல இந்த சூரியனுக்கு கூட எத்தனை கோடி வருஷங்கள் ஆனாலும் சரி, அதனுடைய வல்லமை என்ன சக்தி குறையாது. அதுல இருக்கிற ஏன் அப்படின்னா, அந்த ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் அவைகள் ஒன்றோடு ஒன்று வினை புரிந்து தனக்கு அந்த சூரியனுக்கு ஏற்ற சக்தி பவர் சக்தி தானே உருவாக்கிக்கும். அதே போல கிறிஸ்து இயேசு திவ்ய சுபாவத்தில் இருக்கிறார்னா, தேவன் எப்படி தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல கிறிஸ்து இயேசும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நீதியின் சூரியனை அடையாளப்படுத்துறது தான் இந்த சூரியன். நம்முடைய பார்வை ஆவிக்குரிய பார்வை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, சூரியன் இப்படி இருக்கிறதுனால கிறிஸ்து அப்படி இருப்பார் அப்படி நீங்க புரிஞ்சுக்க கூடாது. கிறிஸ்து அப்படி இருக்கிறதுனால சூரியன் அடையாளப்படுத்தப்படுறது எப்படி? தேவன் அப்பேற்பட்டவராக இருக்கிறதுனால அவர் இந்த பொருளை இப்படி அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறார். மையம் தேவன், இவைகள் சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மாத்திரம் இல்ல, இந்த பொன்னிறம் குறையாத சக்தி, இது தெய்வீகம் இல்ல திவ்ய சுபாவம் அறியாமையை குறிக்கிறது. இது மாத்திரமே சூரியனை கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பிடுகிறதால் மட்டும் இல்ல, இந்த சூரிய மண்டலத்துடைய மையப்பகுதியிலேதான் இந்த சூரியன் இருக்குது. புரியுதுங்களா? சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் இருக்குன்னு சொல்றா, சூரியன் மையமா இருக்குது, அதை சுற்றி ஒன்பது கோள்கள் இருக்குது. இப்ப இந்த ஒன்பது கோள்களுக்கும் ஆதாரம் எதுதான்? இந்த சூரியன் தான். இந்த சூரியனை மையமா வச்சுதான் இந்த ஒன்பது கோள்களும் சுத்துது, சூரிய மண்டலத்துடைய மையம். அதே போல கிறிஸ்து இயேசுவும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் மையம். ஒரு வட்டம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வட்டம் போட்டோம்னா வட்டத்துக்கு ஆரம் இருக்குங்கல்ல, காலத்துல கூட வச்சுதானே போடுவோம், பையார் ஸ்கொயர் வட்டத்தின் ஆரம் அந்த மையம் வச்சுதானே போடுவோம். அப்ப வட்டம்னா அதுக்கு ஒரு ஆரம் இருக்கணும், மையம் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை ஒரு வட்டம்னு நாம் சொல்லிட்டோம்னா, அந்த வட்டம் முழுமையாகவும் சரியாகவும் இருக்க மிக முக்கிய காரணம் யார் தெரியுமா? இல்லைனா அந்த வட்டம் யார வச்சு போடப்பட்டது தெரியுமா? இல்லைனா அந்த தெய்வீக திட்டம் யார வச்சு தீட்டப்பட்டது தெரியுமா? எப்படி சொல்லலாம்? அதுதான் சொல்லணும், இதைத்தான் சொல்லணும். அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதுதான் சரியான பதில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வசனம் படிக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வசனத்துடைய அதில் ஒன்றும் குறையாது, ஜோடி இல்லாம இருக்குது. அவர் வாய் அதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இதுதான் அது, இதுதான் அது. அந்த வசனமும் வைக்கணும், அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை வைக்கணும். அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலமும் உருவாக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசு தேவனுடைய தற்சுரூபமான ஒரே பிரான குமாரன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே பிரான குமாரன். இந்த தெய்வீக குமாரனுக்கு தம்முடைய திவ்ய சுபாவத்தை கொடுக்க தேவன் சித்தம் கொண்டு, இப்ப இந்த திவ்ய சுபாவம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசு வரணும்னா அவர் கூட கீழ்ப்படுதல்லாம் கற்றுக்கொள்ளணும். அப்ப அவர் கீழ்ப்படுதல் கற்றுக்கொள்ளணும்னா அவருக்குன்னு ஒரு இடம் ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் பூமி, அதனுள்ள சிருஷ்டிப்புகள், மனுஷர்கள் எல்லாம். இப்ப இவருக்காகவே எல்லாம் ஏற்படுத்தப்பட்டுச்சு, இவருக்காக ஏற்படுத்தப்பட்டு இவரை கொண்டவே மற்றதெல்லாம் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட மனுஷன் வீழ்ச்சிக்குள்ள போகும்போது இவரே போய் அங்க ஜீவனை கொடுத்து கீழ்ப்படுதலை கட்டிக்கொண்டு ஜெயம் கொண்டு வரணும். தன்னுடைய குமாரன் போய் படிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும். அப்படி ஏற்படுத்தப்பட்டது பூமி. தன்னுடைய குமாரனை மேலாக சகலத்திற்கும் உயர்பெறானவராக ஏற்படுத்த கொண்ட அந்த தெய்வீக திட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருக்கென்று சகலமும் உண்டாக்கப்பட்டது. அப்படி உண்டாக்கப்பட்டதுதான். அப்போ கிறிஸ்து இயேசு மையமா வச்சுதான் நீங்க ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் உள்ள எல்லா சம்பவங்களும் படிச்சீங்கன்னா, அங்க யாரை கொடுத்துதான் சொல்லப்பட்டிருக்கோம். லூக்கா 4:27 கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி, மோசே முதலியாகிய சகல தீர்க்க தரிசிகளையும் கொண்டு, சங்கீதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசிகளாலும் சொல்லப்பட்டிருக்கிற தன்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அவர்களுக்கு விவரித்தார்னு வசனம் இருக்கும். அப்ப எல்லா பேருமே யாரை பத்தி தான் பேசியிருப்பாங்க? தெய்வீக திட்டத்துடைய மையமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை. அது மாத்திரமே போதுமானதா அப்படின்னு அந்த சூரியனை கிறிஸ்து இயேசு கூப்பிட்டோம்னா அது மாத்திரமே போதுமானதானா? தெய்வீக திட்டத்துடைய மையம் கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசுவினுடைய எந்த விதமான குணலட்சணம் அவரை மையப்படுத்துச்சு இல்லைன்னா அவரை உயர்த்துச்சு? கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் குணலட்சணம் தான் கீழ்ப்படிதல். அவர் முழுமையா எங்க கீழ்ப்படிதலுடைய உச்சக்கட்டத்தை எங்க அடைஞ்சாரு? கல்வாரி சிலுவையில ஈடுபலி. கிறிஸ்து இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த ஈட்டுக்கரையம் ஈடுபலி, அதுதான் மையம், அதுதான் மையம் கிறிஸ்து இயேசுல, அதுதான் மையம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தின் மைய உபதேசம் கூட ஈடுபலிதான். வேதாகம புஸ்தகத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல மைய உபதேசம் கூட ஈடுபலியாகத்தான் இருக்குது. இதை குறித்து அநேக வசனங்கள் இருக்குது. எபேசியர் 1:20, ரோமர் 6:23 வசனங்கள் இருக்குது. வேணா அந்த வசனம் படிங்க. எபேசியர் 1:20, படிங்க சரிதா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய அந்த வார்த்தையுடைய ஆழம் புரியுதுங்களா? எல்லாவற்றிற்கும் 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 மேலாக, இம்மையில் மாத்திரமல்ல, வரப்போகிற எத்தனை கோடி யுகங்களுக்கும் மேலாக கர்த்தர்தான் முதற் பேரவனராக இருப்பார், மேலானவராக இருப்பார். எப்படி இந்த சூரிய மண்டலத்தில், சூரிய குடும்பத்தில் சூரியன் பிரதானமானதாக இருக்குதோ, அதே போல தெய்வீக திட்டத்தின் மையம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபடி அதன் மூலமாக அவருடைய உயர்த்தப்பட்டது. சூரியனைப் போல அவரும் குறையாத சக்தி உள்ளவராக, பொன்னிறம் திவ்ய சுபாவம் உள்ளவராக என்றென்றைக்கும் கிறிஸ்து இயேசு இனி இருக்கிறார், மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துவதுதான் சூரியன். அதை நாம் ஒப்பிடுறோம். அப்படி பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப பார்க்கும்போது சூரியனை பார்க்கும்போது நமக்கு யாருதான் ஞாபகம் வரும் தெரியுங்களா? அவங்க தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாம பண்றாங்களோ சூரிய நமஸ்காரம், இனிமேல் சூரிய நமஸ்காரங்களை பண்றவங்களை நம்ம பார்த்தா, இன்னைக்கு நீங்க வந்து கண்ணு மூடிட்டு நமஸ்காரம் பண்றீங்க யாருன்னு தெரியாம, தட்டு தடவையாக அவரை அறிந்து கொள்கிற காலம் ஒண்ணு இருக்குது, அன்னைக்கு அறிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே நமஸ்காரம் பண்ணுவீங்க. சூரியனே இல்ல, நீதியின் சூரியன் ஆகிய இந்த நிழலான சூரியன் அடையாளப்படுத்துகிற நிஜ சூரியனை வணங்குவார்கள். அந்த கண்ணோட்டத்தோடு நான் பார்க்கலாம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சூரியன் வான்வெளியில மிகவும் பிரகாசமான கோள், சூரிய குடும்பத்தில், நான் சொல்றது சூரிய குடும்பம் மட்டும்தான், இந்த வான்வெளியில மிகவும் பிரகாசமான கோள். அதே போல கிறிஸ்து இயேசுதான் உன்னதப்பாட்டு 5:16 சொல்லியிருக்கிறபடி முற்றிலும் அழகானவர். அப்படிங்க உன்னதப்பாட்டு 5:16, போதும் போதும், அதனுடைய ஆழமான அர்த்தங்கள் வேற, அதை நாம் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அவர் முற்றிலும் அழகுள்ளவர், முழுமையான அழகுள்ளவர், கிறிஸ்து இயேசு மட்டும்தான். ஆனா லூசிபர் குறிச்சு ஒரு வசனம் இருக்கும், பூரண அழகுள்ளவர். அப்ப முற்றிலும் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர் என்ன உத்தேசம்? ரெண்டு ஒரே வார்த்தையா தனித்தனியா? முற்றிலும் அழகுள்ளவர் கிறிஸ்து இயேசுவை பற்றி, எசேக்கியேல் என்ன சொன்னா பூரண அழகுள்ளவர் லூசிபரை பற்றி, இப்ப ரெண்டு ஒன்னா தனித்தனியா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. முற்றிலும்னா வேற, பூரணம்னா பூரண அளவுள்ளவனா வேற. உதாரணம் நாம் சொல்லிட்டோம்னா, இப்ப இந்த ரோட்ல அங்க மெயின் லைன் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து பார்க்கும்போது ரோடு ரெண்டு பக்கம் குப்பை இல்லாம நல்லா கூட்டி கோலம் போடப்பட்டு ரொம்ப சுத்தமா தன்ன தூரம் பார்க்கற வரைக்கும் ரோடு நல்லா நீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லலாம்னா, ரோடு முழுக்க நல்லா அழகா சுத்தமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதே சமயம் இந்த ரோட்ல ஒரு சிறு பகுதி மட்டும் இல்லனா ஒரு தெருவு மாத்திரம் சுத்தமாக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதை நாம என்ன சொல்லலாம் தெரியுங்களா? அந்த தெருவை பார்த்துட்டு அந்த தெருவு மாத்திரம் பூரணமா இருக்கும்னு நாம் சொல்ல முடியும். முற்றிலுங்கிறது முழுமை, பூரணங்கிறது அதுல ஒரு பகுதி, அந்த குறிப்பிட்ட அழகு, அது மட்டும்தான் நாம் சொல்ல முடியும். லூசிபர் கூட அவருக்குள்ள மட்டும்தான், அவரை சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய விதத்துல மாத்திரம்தான் அவர் பூரணம். ஆனா தெய்வீக சிருஷ்டிப்புல தேவன் சிருஷ்டித்த ஒரே சிருஷ்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான், கிறிஸ்து இயேசு மட்டும்தான் முழுமையானவர், பூரணம், அதாவது முற்றிலும் அழகானவர், தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி. புரியுதுங்களா? பூரணம் வேற, பூரணம் இப்ப அது வேணா, அது கூட ரொம்ப இது. இப்ப இந்த இதுல இந்த ஹால் முழுக்க இந்த ரூம்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாம் நீட்டா சுத்தமா இருக்குன்னு சொன்னா எல்லாம் முழுமையா சுத்தமா இருக்குன்னு அர்த்தம், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இந்த ஹால்ல இந்த ரூம் மட்டும் இல்லைன்னா அந்த ரூம் மாத்திரம் சுத்தமா இருந்துச்சுன்னா அந்த ரூமை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த ரூம் பார்த்துட்டு பரவாயில்லையே ஹால் முழுக்க அழகா இருக்கு நம்ம சொல்ல முடியுமா, சுத்தமா இருக்கு சொல்ல முடியுமா? அந்த ரூம் அளவுக்கு பூரணமா இருக்குது அவ்வளவுதான். ஆனா முற்றிலும்னா ரூம் உள்பட இந்த ஹால் உள்பட எல்லாமே சுத்தமா இருக்கும். முற்றிலும்னா சகல சிருஷ்டிப்புகள் எல்லாத்தையும் குறிக்கும். பூரணம்ங்கிறது அதை மாத்திரம் தான் குறிக்கும். கிறிஸ்து இயேசு முற்றிலும் அழகுள்ளவர், லூசிபர் என்ன அழகு, கிறிஸ்து இயேசு எப்பேற்பட்ட அழகுள்ளவர்னு இன்னும் நான் பார்க்கல. எப்ப பார்க்கலாம் தெரியுங்களா? மகிமையில போய் அப்படியே போய் மனவாளனை பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்க போறோம், பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். அப்படித்தான் செய்ய முடியும், அப்பதான் தெரிய முடியும். கிறிஸ்து இயேசு எவ்வளவு அழகுள்ள வருது தேவனுடைய சிருஷ்டிப்புல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டவர் தான் லூசிபர். புரியுதுங்களா? கிறிஸ்து இயேசுவின் மூலம் சிருஷ்டிக்கப்பட்ட லூசிபரே அவ்வளவு அழகுன்னு சொன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகுள்ளவராக இருக்கணும். இந்த அழகுங்கிறது பரிசுத்தத்தை குறிக்கும், அதே சமயம் முழுமையானதையும் குறிக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வான்வெளியில மிகவும் பிரகாசமானதாக இருக்கிற சூரியனை போல கிறிஸ்து இயேசு தெய்வீக திட்டத்திலையும் சரி, பரிசுத்தத்திலையும் சரி, நீதியிலும் சரி, தேவனுக்கு அடுத்து கிறிஸ்து இயேசு முழுமையானவராக இருக்கிறார். அடுத்ததாக சூரியனை ஒப்பிட்டு சொல்லும் போது, இதனுடைய இந்த சூரிய கதிர்கள் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவன் கொடுக்கறதாக இருக்குது. இந்த சூரிய கதிர், சூரிய வெப்பம் இல்லைன்னா ஜீவராசிகள் ஜீவிக்க முடியுமா? சரியான, அது சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த சூரியன் சரியான நிலையில தேவன் நிறுவி வச்சிருக்கிறார். ஒருவேளை கொஞ்சம் முன்பாகவோ கொஞ்சம் பின்பாகவோ, ரொம்ப அதிகம் இல்ல, அதிகபட்சம் ஒரு 13 இன்ச் இல்லைன்னா 15 இன்ச், இவ்வளவுதான் வித்தியாசம். இதுல கொஞ்சம் முன் பின்னாக சூரியன் வச்சிருந்தா, ஒருவேளை பூமி பக்கத்துல வச்சிருந்தா வெந்து போயிருக்கும், கொஞ்சம் பின்னாடி வச்சிருந்தா உரிய அதாவது உறைஞ்சு போயிருக்கும், உறைஞ்சு போயிருக்கும். ஆனா சரியான நிலையில இந்த பூமியில இருக்கிற ஜீவன்கள் அனைத்துக்கும் ஜீவ ஆதாரமாக இதனுடைய கதிர்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, இந்த கதிர்கள் ஆரோக்கியம் கொடுக்கிறதாக இருக்குது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்கும், இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திற்கு மத்தியில் வந்தபோது அவரை குறிச்சு ஒரு வார்த்தை இருக்கு, சொன்னீங்களா? அவரே சொன்னார், நானே உலகத்தின் மெய்யான ஒளி, நானே உலகத்தின் மெய்யான ஒளி. ஏன்னா என்னை போலவே வேறு சில ஒளிகள் வந்திருக்குது, அதையெல்லாம் பொய்யான ஒளி, அது மாய தோற்றாலே உண்டு பண்ணுகிற ஒளி. நானே உலகத்தின் மெய்யான ஒளி. கிறிஸ்துவ குறிச்சு யோவான் எழுதின சுவிசேஷத்துல கூட யோவான புஸ்தகம் சாட்சி கொடுப்பீங்களா? 1:4 படிங்க. சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரியில, அதனுடைய கதிர்கள் எப்படி எல்லாத்துக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவன் கொடுக்குதோ, அதே போல கிறிஸ்து இயேசுவும் எல்லாருக்குமாக ரட்சகராகவும் இருந்தா, ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் சரி, பூமி சபிக்கப்பட்ட பூமியையும் கூட மீட்டு ஆசீர்வதிக்கிறதுல மிக முக்கிய காரணக்கர்த்தராக கர்த்தராக கிறிஸ்து இயேசு இருந்தார். அடுத்தது இன்னொன்று நாம் பார்த்தோம்னா, இதனுடைய கதிர் வந்து லேசா சூடாகவும் சுகம் அளிக்கும், சுகமும் அளிக்கும். இந்த வெப்பம் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வேணும். கடலுக்குள்ள மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மீனுக்குள்ளயும் மீனுக்கு ரத்தம் இருக்கா இல்லையா? தண்ணிக்குள்ள மீன் இருக்குது, அதுக்கு ரத்தம் இருக்கா இல்லையா? அந்த ரத்தம் உறையாம இருக்கிறோம்னா அந்த மீனுக்குள்ள என்ன இருக்கணும்? வெப்பம் இருக்கணும். வெப்பம் இல்லைன்னா அந்த மீன் என்ன ஆயிரும்? அந்த மீன் ரத்தம் செயல்படாது, அதாவது ரத்தம் உறைஞ்சு போயிருச்சுன்னா செத்து போயிடும். அப்ப அந்த ரத்தம் உறையாம இருக்கணும், அதுக்குள்ள கூட அந்த வெப்பம் இருக்கணும், ஜீவன் இருக்கணும். அது எப்படி? தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மீன் உடம்புக்குள்ள சூடு. கொஞ்ச கற்பனை பண்ணி பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதன் தேவனுடைய மகத்துவம் வல்லமை. இவருடைய கிறிஸ்து இயேசு, அவருடைய கதிர்கள் சூடாக இருக்கிறது போல எல்லா உயிர்களும் ஜீவிக்க செய்கிற கிறிஸ்து இயேசு ஜீவிக்கிறதுக்கு ஆரோக்கியமான கதிர்களை வீசக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு பேர் மல்கியாவில் நாம் படிக்கிறோம். வசனம் படிங்க, இப்ப மல்கியா 4:2 வசனத்தில் நாம் படிக்கிறோம், நீதியின் சூரியன் அப்படின்னு இருக்கும், படிங்க. உதிக்கும் பாத்தீங்களா, அதனுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்புறம் சரி போதும், அதாவது அந்த நீரின் சூரியன் கிறிஸ்து இயேசுனுடைய செட்டைகளின் கீழே இந்த சூரியனுடைய கதிர்கள் எப்படி மரத்துக்கு பச்சையத்தை தருது? பச்சையம் வருதுனா சூரிய ஒளி தான் வேணும். அந்த சூரிய ஒளியிலிருந்து வருகிற ஸ்டார்ச் சத்து வருது இல்லைங்களா? அதான் இது ஸ்டார்ச் சத்து வருது. கோதுமையில அது மிக முக்கியமான புரதச்சத்து, அது ஸ்டார்ச். அந்த சத்து சூரிய ஒளியிலிருந்து தான் வருது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஜீவன் கொடுக்கிற சத்து அந்த சத்து. எல்லா ஜீவராசிகளும் ஜீவிக்கிறதுக்கு சூரியன்ல இருந்து அந்த பவர் கிடைக்கிறது போல, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய சத்துகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்னா நன்மை இருக்கும். நன்மை இருக்கும்னா இன்னும் நம்ம ஆரோக்கியம்னா என்னங்க? ஆரோக்கியம்னா என்ன? யாரோ ஒரு பேருன்னு சொல்லிடாதீங்க, அது இங்கிலீஷ் வார்த்தை. தமிழ்ல ஆரோக்கியம், இங்கிலீஷ்ல ஹெல்த். நான் கேட்கறது அர்த்தம், நலம் இல்லைனா சுகப்படுத்துதல், இல்லைன்னா சரியான வார்த்தை என்னதான்? குணப்படுத்தப்பட்டவர் அர்த்தம், குணப்படுத்துதல் அர்த்தம். இந்த பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா, நடக்க முடியாதவரு நிக்க முடியாதவர்கள் சுகம் கொடுக்கறதுனாலதான் அதுக்கு பேர் ஆரோக்கியம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சும்மா அப்படி சொல்லுவாங்க, நான் சொல்றது வேற நீங்க சொல்றது வேற. சரி பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சரி பரவாயில்ல. ஆரோக்கியம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குணப்படுத்துதல் இல்லைன்னா குணமாக்கப்படுதல் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஜனங்கள் எப்படின்னா, இந்த ஜனங்கள் காயப்பட்டிருக்கிறாங்க, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் காயப்பட்டிருக்கிறாங்க. பாவம் மற்றும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் மூலமாக காயப்பட்டிருக்கிற இந்த மனுக்குலத்துக்கு மருந்து எது தெரியுமா? குணமாக்குற மருந்து இந்த நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய பிரசன்னம் இல்லைனா அவருடைய ஜீவன் கொடுக்கிற அவருடைய ஆளுகை, அதுலதான் அந்த மருந்து காயங்கள் சரி. அதனாலதான் அவருக்கு பேர் இருக்கும் காயங்கள் கட்டுகிறவர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுங்களா. இந்த மனுக்குலத்தினுடைய காயங்களையும் வேதனத்தையும் துன்பங்களையும் நீக்கிறவராக கிறிஸ்து இயேசு இருக்கிறார் அப்படிங்கறத அடையாளப்படுத்தி, கிறிஸ்து இயேசு என்ன விதமாக இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும்னா சூரியனை பார்க்கலாம். சூரியனை பார்க்கும்போது அவருடைய இழந்த ஒரு ஆராதம், இது சிருஷ்டிக்கப்பட்ட பொருள், அதனால இதை பார்த்து கையெடுக்க வேண்டியதில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனையும் அவர் அனந்த ஞானத்தினால சிருஷ்டிப்பு பண்ணி வச்சிருக்கிற அந்த சிருஷ்டிப்பு அவருடைய நாமத்தை எப்படி எப்படி மகிமைப்படுத்துதுன்னு பாருங்க. பார்க்கிற விதமாக பார்க்கும்போது அவருடைய மகத்துவம் விளங்கும். அவருடைய நம்முடைய பார்வையில தான் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அடுத்ததாக இரண்டாவது கோயில் சொல்லிட்டோம்னா நீங்க இங்க பாக்கலாம், கீழே பாருங்க, இங்க பாருங்க, அது சூரியன் இரண்டாவது கோள், அதாவது சூரியனுக்கு அடுத்ததா இருக்கிற இந்த இரண்டாவது கோள் நீங்க பாத்தீங்கன்னா அது லைட் வெள்ளை மற்றும் கருப்பு கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும், சின்னதா இருக்கிற பாருங்க அந்த கோள்கள். அந்த கோள் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய பேர் மெர்குரி. இங்கிலீஷ்ல சொன்னா மெர்குரி, தமிழ்ல சொன்னா புதன். இதனுடைய பேர் புதன் இல்லைனா மெர்குரி, இந்த இரண்டாவது கோள். இதனுடைய தன்மை என்ன, இது எப்படி செயல்படுது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது யாரை அடையாளப்படுத்துது? தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த கோள் யாரை அடையாளப்படுத்துதுன்னா, அப்ப இந்த கோள் என்ன விதமாக செயல்படுது அப்படிங்கறத நாம் பார்க்கலாம். இந்த கோள் சூரியனுக்கு, அதாவது பெரிய நீள்வட்ட பெரிய வட்டப்பாதை போட்டோம்னா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோள் இந்த கோள், இந்த மெர்குரி பக்கத்தில் இருக்கிறதுனால சூரியனுக்கு பக்கத்துல ஒரு சூரியனுக்கு பக்கத்துல ரொம்ப பக்கம் இல்ல, ஒரு 36 மில்லியன் மயில்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதுதான் பக்கம். இது யார குறைக்கும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரியனுக்கு அருகாமையில் இருக்குது, அருகாமையில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது புரியணுமே, சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது, சூரியனுக்கு அருகாமையில் இருக்குது. சபை சூரியனுக்கு அருகாமையில் இருக்குமா? சூரியனோட இருக்கணும், அதுக்கு பேர் தான் சபை. நான் இங்க என்ன சொல்றேன்னா சூரியனுக்கு அருகாமையில் பக்கத்தில் அப்படின்னா இவங்க யாரும் நான்தான சகோதர சகோதரிகளை திரள் கூட்டத்தை குறிக்கும். இது மெர்குரி இல்லைனா ஏன் அது திரள் கூட்டத்தை குறிக்கும்னா அதுக்கு வேற சில காரணங்கள் இருக்கணும், அதான் நம்ம சொல்லலாம். இது சூரியனுக்கு அருகாமையில மாத்திரம் இருக்கிறது இல்ல, இது இதனுடைய தன்மை எப்படின்னா திரள் கூட்டத்துக்கு அரசு திரள் கூட்டம் அவங்க கூட எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா கிறிஸ்து இயேசுவின் கிருபைக்குள்ளதான் இருக்கிறாங்க அவங்களும் கூட. இந்த திரள் கூட்டத்தில் திரள் கூட்டம் வந்து சரியாக பலி செலுத்தலைங்கிறதுக்காக கிறிஸ்து நீங்க போவன் பிடிச்சு தள்ளி விட்டாரா? இல்ல, அவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதம்னா வாய்ப்பு தவற விட்டவங்களுக்கும் இரண்டாவது பரிசு கிடைக்கிறது போல அவங்களுக்கு கூட ஒரு ஆசீர்வாதம் அந்த வேலைக்கார நிலைமை. ஆனா அதுல கூட அவங்க சந்தோஷப்படுவாங்க திரள் கூட்டத்தினர் வாய்ப்பு தவற விட்டுட்டவங்க. சரி, இதை எப்படி அடையாளப்படுத்தலாம்னா, இது இந்த கோளுடைய தன்மை என்னன்னா அது சுத்துற வட்டப்பாதையில சுத்தும் போது அது தன்னுடைய மையத்திலிருந்து ரொம்ப விலகி சுத்தும், ஒழுங்கா சுத்தாது. தன்னுடைய வட்டப்பாதையில அது வட்டப்பாதையில சுத்திட்டு வர்றதுல ரொம்ப விலகி சுத்தம், எந்த அளவுக்குன்னா 33% தன்னுடைய வட்டப்பாதையிலிருந்து விலகி சுத்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒழுங்கா போடப்பட்டிருக்கிற வட்டத்துல அது சுத்துறது இல்ல, ஒரு 33% அளவுக்கு விலகி சுத்தம். அப்புறம் வந்துடும், அப்புறம் கொஞ்சம் விலகி சுத்திட்டு அப்புறம் திருப்பி பக்கத்துல வந்துடும். இந்த மாதிரி அந்த கோள் அது ஒரு நிலையில சுத்துறது இல்ல. அதனாலதான் நாம் இதை யாரு கூப்பிட்டு சொல்றோம் தெரியுங்களா, திரள் கூட்டம். திரள் கூட்டம் ஏன் திரள் கூட்டமா போனாங்கன்னா அவங்க கூட சபை வாய்ப்பு கொண்டவங்க தான். அவங்க ஏன் அப்படி போனாங்கன்னா அவங்க கூட வட்டத்துல ஒழுங்கா ஓடுனவங்க தான். ஓடிக்கிட்டே இருந்தவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போய் தனியா போய் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிராக்கை விட்டுட்டு கொஞ்சம் தனியா போய் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தனியா போய் ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து என்னால அவங்க ஓடிட்டு வர முடியல, காரணம் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இவைகளெல்லாம் வந்துருச்சு. அதனால நான் என்ன பண்ண முடியலன்னா கொஞ்சம் விலகி சுத்துறேன். இந்த விலகி சுத்துறது எதை குறிக்கும், விலகி ஓடுறது எதை குறிக்கும்? முதல்ல நான் தெரிஞ்சுக்கலாம்னா இந்த விலகி சுத்துறதுக்கு முதல் காரணம் என்ன நான் சொல்லிக்கலாம்னா, திரள் கூட்டம் ஏன் திரள் கூட்டமா ஆகுறாங்கன்னா ஒழுங்க சபை கூடுதலுக்கு முதல்ல வரல, இதுல இருந்து முதல்ல விலகிட்டு தருது. சரியா கிளாஸஸ் அட்டன் பண்றது இல்ல, முதல்ல இதுல இருந்து விலகிச்சு தருது. இப்படி விலகும் போதுதான் இங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியறது இல்ல. இங்க பண்ற ஜபத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களையும் இழந்து போறதுனால இது மிக முக்கியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சபை கூடுதல் நம்ம உட்காந்து பேசுறது இல்லைன்னா படிக்கிறது இது மாத்திரம் இல்ல, இவ்வளவு பேர் உட்காந்து ஜபம் பண்றோம். நிச்சயமாக இதுல யாரோ ஒருத்தர்வாது மனப்பூர்வமாக தேவனை நோக்கி ஜபம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக தேவன் அந்த ஒருவருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆசீர்வதிச்சார்னா அந்த ஆசீர்வாதம் அங்க இருக்க எல்லாருக்குமே தான். நம்ம பேச்சு சொல்லுவோம் தெரியுங்களா, நெல்லுக்கு போகிற தண்ணி புல்லுக்கும் பாஞ்ச மாதிரி. ஏதோ நம்ம தகுதி இல்லைனாலும் கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு ஜபத்தில பங்கெடுத்துக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தையாவது நான் பெற்றுக்கொண்டு போக முடியும். அதனாலதான் பேட்டரிக்கு சார்ஜ் போடுற மாதிரி இது. ஒருவேளை ஒரு வாரத்தில் வந்து சார்ஜ் ஏத்திக்கலாம் வீக் ஆயிடும். எவ்வளவு தூரம் வீக் ஆயிடும்னா ஆஃப் ஆகி போயிடும், பேட்டரிக்கு அந்தமாயி போயிடும். அந்த தொழில் எடுக்கிறவர் பாருங்க கரெக்டா சொன்னார் பாருங்க, அந்தமாயி போயிடும். அப்புறம் அது ஒன்னு என்னத்துக்காக தூக்கி வீசத்தான் ஆகும். திரள் கூட்டம் ஏன் திரள் கூட்டம் ஆகுறாங்கன்னா இந்த இந்த காரியங்களின் மூலமாக விலகி கொஞ்சம் விலகி போகிறதுனால. இந்த கோள் நெற்கரை இல்லைன்னா புதன் சொல்லப்படுகிற இந்த கோள் தன்னுடைய வட்டப்பாதையிலிருந்து 33 டிகிரி அளவுக்கு விலகி போயிடும். இது ஒரு தன்னுடைய ஓட்டத்தில் சரியாக ஓடுறதில்லை. அதனால இவங்க கூட தன்னுடைய லட்சியங்கள்ல லக்கை நோக்கி பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி ஓடுகிற ஓட்டத்தில் அந்த லட்சியம் சரியாக இல்லாம விட்டு விலகி போயிடுறது. திடீர்னு வந்து அழகாயிருந்தது தன்னால் புடான்னு எல்லா வேலையும் பங்கெடுத்து வேகமா நான் நிறைய பலப்படணும்னு வந்து கேட்கிறேன், அதை கேட்கிறேன், இதை கேட்கிறேன்னு ஹெவி லோடு ஏத்துறது. வாங்கிட்டு அப்படியே போயிட்டு ஒரு வாரம் 10 நாளைக்கு காணாம போயிடுறது. அவ்வளவுதான், ஏத்துனதுக்கு மேல தீத்துட்டு வர்றது. இது இந்த விலகி சுத்தறது கடவுள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நாம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும், கவனமுள்ளவங்களாகவும் இருக்கணும். இந்த கோள் அது மாதிரி செய்யும். அதே போல அப்படி விலகி சுத்தினாலும் இந்த கோள் என்ன செய்யும்னா மெதுவா சுத்தம், ஸ்பீடாகவும் ஓரளவு ஸ்பீடாகவும் சுத்துறதுல மெதுவா சுத்தம். அப்படி மெதுவா சுத்துறதுனால இப்படி மெதுவா சுத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மெதுவா சுத்தும் போது சூரியன் இருக்கிறது பக்கத்துல இந்த கோள் மெதுவா சுத்திக்கிட்டு இருக்குன்னா சூரிய ஒளியும் அதிகமா படும். அப்புறம் இந்த சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பின்பகுதியில இருட்டும் அதிகமா நீண்ட நேரப்படும். அதைத்தான் நம்ம சொல்றது. ஆவிக்குரிய விஷயங்கள்ல திடீர்னு அனலும் ஆயிடுறது, திடீர்னு குளிர்ச்சியும் ஆயிரம். நம்பக்கூடிய சகோதர சகோதரிகள, இது அந்த அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு நிலை இல்லாத திரள் கூட்டத்தினர் வந்து இப்படி போகிறதுக்கு எதை குறிக்குது அடையாளப்படுத்துதுன்னா இந்த சுக்கிரன். மேலும் இந்த கோளுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா, மெர்க்குரி அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம், அந்த மெர்க்குரி வார்த்தையுடைய அர்த்தம், அந்த கோவிக்கு வச்சிருக்கிற அந்த பெயருடைய அர்த்தம் செய்தி கொண்டு சொல்கிறவர் இல்லைன்னா தூதுவர். மெர்க்குரிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தூதுவர். இப்ப புரியுதா? இப்ப இவர் யாரு? தூதுவர். காலையில கூட பார்த்தோம் யாருக்கும் யாருக்கும் தூதுவர், சபைக்கும் கீழே திரள் கூட்டத்துக்கும் இடையில தூதுவர் போன்ற செயல்படுகிறவர். இவ்வளவு குணலட்சணம் அந்த கோள்கள் கொண்டிருக்கிறதுனால இப்ப இதை யாருக்குத்தான் அடையாளப்படுத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. திரள் கூட்டத்துக்கு தான் அடையாளப்படுத்த முடியும். இந்த கோள் திரள் கூட்டத்தை தான் அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க கூட தூதுவர்களாக இருந்து சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று ஆட்டுக்குட்டியானவருக்கும் அவருடைய மனைவிக்கும் சேவை செய்கிறவர்கள், தூதுவர்களாக இருந்து அந்த வேலையை செய்கிறவங்க திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துகிற கோள். அடுத்ததாக நாம் பார்த்துட்டோம்னா மூன்றாவது கோள் இது. இதுக்கு பேரு தமிழ்ல சொல்லணும்னா சுக்கிரன், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வீனஸ். வீனஸ் இல்லைன்னா சுக்கிரன். இந்த கோள் இது மூன்றாவது கோள், நல்லா கவனிச்சு பாத்துக்கோங்க. இப்போ அங்கிருந்து நீங்க பார்க்கும்போது தெரியும் இதனுடைய நிறம் எப்படிப்பட்டதாக இருக்கு. லைட் மஞ்சள், அதுதான் சரியான வார்த்தை. லைட் லைட் மஞ்சள், திக்கு மஞ்சள் இல்ல. இது மாதிரியா? சூரியன் மாதிரியா? இல்ல. இது அதை காட்டிலும் இது என்ன இருக்குது? லைட் மஞ்சள். அதை காட்டிலும் கொஞ்சம் அந்த லைட், அதாவது அந்த இது குறைஞ்ச மாதிரி இருக்கு. வெளிர் மஞ்சள், மஞ்சள் தான், ஆனா அதுலயே கூட அழுத்தமான மஞ்சள் இல்ல, வெளிர் மஞ்சள். அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இது யார குறிக்கலாம்? இதனுடைய சாயல இது தரிச்சிருக்குது. சாயல், இது ஒரிஜினல், இது சாயல், இது கிறிஸ்து, இது சாயல், இது கிறிஸ்து, இது சாயல். பதில் வரவே மாட்டேங்குது, நானா சொல்லிட்டு இருக்கேன். இது சூரியன், இதன் சாயல இது தரிச்சிருக்குது. வெளிர் மஞ்சள், இது நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து இயேசுவின் சாயலை தரிச்சிருக்கிற இது
சபை. ஏன் இவ்வளவு பயம்? தைரியமா சொல்லுங்க. சபை பரிசுத்தவான்கள் இல்லைனா சபையை குடிக்கிறதா? அந்த நிறத்தை வச்சு ஒப்பிட்டு பாருங்க அதுக்கும் இதுக்கும். ஆனா அதே போல இல்ல, அதிலே நீங்க கவனிக்கணும். கிறிஸ்து இயேசு போல நானும் சொல்ல முடியுமா? நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வித்தியாசப்படும்னா ஒப்பிட்டு பாருங்க. கிறிஸ்து இயேசு எப்பேற்பட்டவர் போய் பார்க்கறதே நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிருபை. அது அது மாத்திரமே இல்ல, அப்போஸ்தலர் பவுல் அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள நட்சத்திரம் சொல்லிக்கலாமா? நம்மள தீக்குச்சி பவர் தான் இருப்போம். அப்படித்தான் நட்சத்திரத்துக்கான ஆளான பவர், ஆளான பவர் அன்புக்குரிய சகோதர சகோதரி. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் படும்போது கிறிஸ்து இயேசுவின் சாயலை தரித்துக் கொண்டவர்கள் தான் இந்த சுக்கிரன் இல்லைனா வீனஸ் சொல்லப்படுகிற இந்த கோள் அடையாளப்படுத்துகிறது சபை வாய்ப்பு. இதனுடைய நிறத்தை மாத்திரம் நாம் வச்சு அது நாம் இந்த முடிவுக்கு வர்றதில்லை. மாறாக இந்த கோள் தன்னுடைய சுற்று வட்டப்பாதை ஆர்பிக், இது தன்னுடைய இந்த கோள் சுற்று வட்டப்பாதை எப்படி இருக்குன்னா முழு வட்டம், கொஞ்சம் கூட கோணல் இல்ல, முழுமையான வட்டப்பாதையில் அது சுத்தது. இந்த சுக்கிரன் இல்லைனா வீனஸ் சொல்லப்படுகிற இந்த கோள் முழுமையான வட்டத்துல சரியான வட்டம், அது கூட அறகுறையா இல்ல, கொஞ்சம் கோணமானதா இல்ல, முழுமையான வட்டப்பாதையில மிக சரியாக சுத்திட்டு இருக்குது. அதே போலத்தான் பரிசுத்தவான்கள் இல்லைனா சபை அப்படின்னு சொல்லப்படுகிறவங்க எங்காவது கொஞ்சமா சோற போனவங்க இல்ல, எங்கேயாவது கொஞ்சமாக விழுந்து போனவங்க இல்ல. நீதிமான் விழுவான், எத்தனை தடவை? ஏழு தடவை கூட விழுவான். ஆனால் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க கூட விழுவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஆனா இவங்க விழுவாங்க, விழுந்ததுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு எழுந்து நின்று அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு நாம் இனிமேல் அந்த வாய்ப்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு சுதாரிச்சுக்குவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதைத்தான் தாவீது கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, சத்துருவே நீ என்னை தள்ளினாலும் நான் விழுவேன், ஆனாலும் மீண்டும் எழுந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த முழுமையான வட்டப்பாதையில சுற்றுகிற இந்த சுக்கிரன் வீண சபையின் அடையாளப்படுத்தும். அதே போல இவங்க அந்த முழுமையான வட்டப்பாதை எதை குறிக்கணும்னா முழுமை, எது எதுல முழுமைனா தங்களுடைய பலியை செலுத்துறதுல முழுமையாக. என்னால இவ்வளவுதான் முடியும், நான் நாளைக்கு என்ன செய்ய முடியும் அந்த பேச்சு பேச மாட்டாங்க. இவ்வளவுதான் என்னால படிக்க முடியும், இதுக்கு மேல என்னால முடியாது அதுவும் பேச மாட்டாங்க. என்னால இவ்வளவுதான் கேட்க முடியும், இதுக்கு மேல என்னால உட்கார முடியாது அப்படின்னு பேச மாட்டாங்க. தன்னால எவ்வளவு முடியுமோ அது சத்தம் இல்லாம செய்வாங்க. தன்னுடைய சரீரத்திலையும் சரி தன்னுடைய சிந்தனையும் சரி எவ்வளவு கூடுமோ அவ்வளவு செய்வாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா இதோ உன் சித்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க அந்த சொன்ன வார்த்தையை முழுமையாக நிறைவேற்றுவாங்க. ஒருவேளை கொஞ்சம் தான் இவங்களை முடியும், ஆனா கொஞ்சமாக முடிஞ்சாலும் முழுமையான அர்ப்பணிப்பு, அந்த இருதயம் முழுமையான அர்ப்பணிப்பு. ரெண்டே ரெண்டு காசை கொண்டு போய் காணிக்கப்பட்டியில போட்டாங்க தெரியுமா அந்த விதவை பெண். ஆனா கிறிஸ்து சொன்னாரு எவ்வளவோ ஐஸ்வர்யவான்கள் கொண்டு வந்து போட்டாங்க, அதை காட்டிலும் இதுதான் பெருசு. ஏன்னா அவங்க ஐஸ்வர்யவான்கள், அவங்க ஐஸ்வர்யவான் கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறவங்க ஒரு 500 ரூபாய் போடுறதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, 500 ரூபாய் கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில போறது பெரிய விஷயமா? ரொம்ப குறைவு அது. ஆனா வீட்டுல பணங்கிறதே இல்ல, பணம் இருக்க வாய்ப்பே இல்ல, இருக்கிறது ஒரு 100 ரூபாய் தான் இருக்குது செலவுக்காக. அந்த 100 ரூபாயை கூட கொண்டு வந்து காணி கடவுளுடைய காரியத்துக்காக நான் செலவு பண்ணேன்னு இதை காட்டிலும் இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் எப்போ சமாளிச்சுக்குவேன், ஆனா இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் போது முழுமையான அர்ப்பணிப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வேலை செய்யும் போதும் சரி, கடமைக்காக இல்லாம முழுமையான அர்ப்பணிப்பு. ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னாலும் சரி, இது தேவன் அவருடைய சபையில அவருடைய சன்னிதானத்தில் கொடுத்திருக்கிற வேலை, அலட்சிய போக்கு காட்டாம முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையாக எதுலையுமே அந்த தெய்வீக பயத்தோட முழுமையான அர்ப்பணிப்பு செலுத்துவாங்க. விஷயம் சின்னதோ பெருசோ அது பிரச்சனை இல்ல, தேவனுக்கு வந்து நாம கொடுத்ததா இல்ல நாம செஞ்சுதா அந்த வேலை நடக்கும், இல்ல நாம கொடுத்ததா அந்த காரியம் நடக்கும், இதெல்லாம் இல்ல. நாம இல்லைனா வேற யார வேணாலும் வச்சு செஞ்சுட்டு போயிடுவார் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அர்ப்பணிப்பான முழு இருதயம் அது தங்களுடைய பலியின் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. அந்த எப்படி அந்த கோள் சுக்கிரன் இல்லைனா சபை முழுமையான வட்டப்பாதையில் சுத்ததோ அதே போல இவர்கள் தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்பாங்க. ஓட்டம் கூட முழுமையான வட்டம் முடிகிற வரைக்கும் ஓடி முடிப்பாங்க. வசனம் இருக்கு தெரியுங்களா, எபிரேயர் 12 விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய பாருங்க அது எப்படி ஓடுறாங்களா, திரு 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 ஓடிட்டு போய் உட்காந்துக்கிறது இல்ல, பொறுமையோடு நிதானமாக நிதானமாக அந்த தங்களுடைய பழியின் ஓட்டத்தை முழுமையாக செலுத்துறதுல இவங்க உண்மை காமிக்கிறவங்க. விசேஷமாக நம்பிக்கைக்குரிய ஜனங்கள், மனுஷர்களுக்கும் நம்பிக்கைக்குரிய ஜனங்கள், கர்த்தருக்கும் நம்பிக்கைக்குரிய ஜனங்கள், தேவனுக்கு முன்பாகவும் நம்பக்கூடிய ஜனங்கள் இவங்க முழுமையாக பலி செலுத்துறவங்க. அதே போல நிலையான அன்பில முழுமையை வெளிப்படுத்துறவங்க, பரிபூர்ணமான அன்புல. அன்பில் நான்கு விதமான அன்பு இருக்குது, சாரி அது நம்ம அந்த அந்த சப்ஜெக்டோட பார்க்கணும்னா இந்த வேற விதமாக நாம் பார்த்தாலும், அதாவது தெய்வீக குணலட்சணமாகிய அன்பை முழுமையாக இவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். கடமைக்காகவும் சரி, இல்ல சகோதரர்கள்கிட்டையும் சரி, உலகத்துக்கு மத்தியிலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேல தேவனுக்கு முன்பாகவும் சரி, முழுமையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த பரிசுத்தவான்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முழுமையான அன்புங்கிறது கொரிந்தியர்ல ஒன்று கொரிந்தியர் 13 அதிகாரம் 4 எல்லாவற்றையும் சுட்டரிக்கவும் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு அந்த வசனம் படிங்க, அது எத்தனை வசனம், எத்தனாவது வசனம், சரி இந்த வசனம் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, நல்லா கவனிங்க அந்த வசனத்துக்குள்ள எல்லாம் கொடுக்குறாங்களா, எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் நான் கொடுத்துறேன், எனக்கு உண்டானது எல்லாத்தையும் நான் அன்னதானம் பண்ணிடுறேன், என் சரீரத்தையும் சுட்டரிக்க கொடுத்துறேன். அப்ப இதுக்கு என்ன வேணும், அன்பு இருந்தா தானே நம்ம செய்ய முடியும், அன்பு முழுமையான இருந்தா தானே யாருக்காவது இதை கொடுக்க முடியும். என் சரீரத்தவே நான் ஒருத்தர் கொடுக்கிறேன், சுட்டரிக்க கொடுக்கிறேன், பாடுகளை நான் ஏத்துக்கிறேன்னா அப்ப அவர் மேல எனக்கு முழுமையான அன்பு இருந்தா தானே நான் அதவே செய்ய முடியும். ஆனா இப்படி செஞ்சா கூட, இப்படி அன்பு இருந்தா தான் அதுக்கே அன்பு வேணும், ஆனா இதை செஞ்சுட்டா கூட அன்பு அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லைனா அது எந்த அன்பு, இது எந்த அன்பு தெரியுங்களா, இங்க சொல்லப்படுகிற அன்பு நாம் என்ன வேணாலும் கொடுக்கலாம், நம் சரீரத்தவே சகோதரருக்காக சுட்டடிக்கிறதுக்காக கொடுக்கலாம், சரி. ஆனா இந்த கொடுக்கப்படுகிறதுல சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, நான் கொடுத்த நான் கொடுத்த அந்த வார்த்தை இல்லாம தேவன் எனக்கு கொடுத்தாரு அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இது என்னது இல்ல, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு அதை நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த அன்பு தேவன் பேர்ல உள்ள அன்பு, தேவன் பேர்ல உள்ள பக்தி வரைக்கும் அந்த அன்புக்காக எல்லாத்தையும் கொடுக்கிறது. மரியாள் விலை உயர்ந்த தைலம், நலதங்குற தைலம் வச்சிருந்தாங்க, அது விலை உயர்ந்த தைலம், அது ராஜாக்கள் கிட்டதான் இருக்கும், ஆனா அந்த வீட்டுக்கு அது மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய பொருள், விலை உயர்ந்த பொருள். ஆனா கிறிஸ்து வந்தபோது அந்த தைலத்தை எடுத்து கொண்டு போய் அப்படியே ஊத்துனாங்க. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி எந்த மாதிரி விலையான பொருளும் ஒண்ணுமே இல்லை. பூமியில வேணா விலை உயர்ந்த பொருள் நாம் சொல்லிக்கலாம், மதிப்பு மிக்க பொருள், இல்லைன்னா விலை உயர்ந்தது தரம் மிக்கது இப்படி நாம் சொல்லிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை, தேவனுக்கு முன்பாக அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்கள் வெளிப்படுத்துற அன்பு எப்படிப்பட்டதுன்னா, தேவனுடைய அன்புக்கு முன்பாக வேற எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட அன்பின் குணலட்சணத்தை இவங்க வெளிப்படுத்துறதுனால எதை செஞ்சாலும் தேவன் எனக்கு கொடுத்ததுனால நான் உங்களுக்கு அதை கொடுக்கிறேன். அது என்னது இல்ல, நானே இரவல் ஓசில ஏன்னா எல்லாத்தையுமே நான் அவட்ட கொடுத்திருக்கேன், அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு பிச்சை போட்டிருக்காரு, அந்த பிச்சை நான் அவனுக்கு கொடுக்கிறேன். இதுதான் சரியான பதில். இப்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற அந்த தெய்வீக அன்பின் குணலட்சணத்தை வெளிப்படுத்துறவங்க தான் இந்த சபை வகுப்பினர். அதுல கூட அந்த முழுமை எதுக்காக இந்த வசனங்களை நாம் சொல்றோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சுக்கிரன் இலட வீனஸ்ங்கிற கோள் எப்படி முழுமையாக தன்னுடைய வட்டப்பாதையில சுத்தி முடிக்குதோ, அதே போல இவர்கள் கூட செலுத்த பண்ணின பொருத்தனையிலும் ஓட்டத்திலையும் அன்புலையும் முழுமையை வெளிப்படுத்தக்கூடிய நம்பிக்கை நம்பத்தகுந்த ஜனங்களாக இவர்கள் இருப்பாங்க. அதனுடைய நிறம் லேசான மஞ்சள் நிறம், அது கிறிஸ்து இயேசு தேவனுக்கு இருந்த திவ்ய சுபாவம் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டுச்சா, கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா தேவனுடைய தன்மையும் கிறிஸ்துவோட தன்மையும் பார்த்தோம்னா தேவனுக்கு அடுத்த நிலைதான் கிறிஸ்து. சகல காரியங்களும் எக்காலத்திலும் எப்போதும் தேவன் மாத்திரமே பெரியவர், அவருக்கு அடுத்துதான் கிறிஸ்து. அப்புறம் அந்த விசேஷமான சபைக்கு கொடுக்கப்படுதுன்னா கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதே நிலையா இவங்களுக்கு இல்ல, அதுக்கு அடுத்த நிலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த சாயலை தரித்துக் கொள்கிறாங்க, திவ்ய சுபாவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படிங்கறது குடிக்கிறதுக்கு தான். அது லைட் மஞ்சள், லேசான வெளி நிறம், லைட் மஞ்சள் திவ்ய சுபாவத்தினுடைய அடையாளம். தானியேல் 7:27 வசனம், நிறைய வசனங்கள் இருக்கு, நாம் ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நாம் பார்க்கலாம். தானியேல் 7:27, பாருங்க, உன்னதமானவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் திவ்ய சுபாவம் மாத்திரம் பெற்றுக் கொள்கிறவர்கள் இல்லை. இவங்க அழியாமையை பெற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசு கூட ராஜரீகம் பண்ணுகிறவங்க, அதற்கும் பின்பாக சதா காலங்களிலும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுகிறதுல முக்கிய பங்கெடுக்கிறவங்க. இதை அடையாளப்படுத்துறது தான் அந்த முழுமையாக சுற்றுகிற இந்த சுக்கிரன் இல்லைனா வீரசுங்கிற கோள். இந்த கோள் மிகவும் பிரகாசமான கோள். அதாவது இந்த நட்சத்திர கூட்டத்தில், சூரிய மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டத்தில் சிரியஸ் அப்படிங்கிற நட்சத்திரம் தான் பிரகாசமான நட்சத்திரம். ஆனா அந்த சிரியஸ் நட்சத்திரத்தை காட்டிலும் இந்த வீனஸ் 15 மடங்கு பிரகாசமானது, அதிக பிரகாசமானது இந்த வீனஸ் என்கிற கோள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்களும் இது சபைக்கு அப்படி ஒப்பிடும் போது இந்த இருட்டான உலகத்தில், உலகம் எப்படி இருக்குது, இருட்டா இருக்குது. இந்த இருட்டான உலகத்தில் கிறிஸ்து இயேசு உலகத்தின் ஒளியாக வந்தது போல அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கிற இந்த பரிசுத்தவான்கள் கூட இவங்க உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள். வசனம் படிச்சிருக்கீங்களா, உலகத்தின் சுடர்களைப் போல இவர்கள் பிரகாசிக்கிறவர்கள். இவர்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்து உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்களுக்கு பேரு வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படிங்கறத அடையாளப்படுத்துறது தான் இந்த சுக்கிரன் என்கிற கோள். பிலிப்பியர் 2:15 பாருங்க, உலகம் எப்படி இருக்குதுன்னா கோணரும் மாறுபாடும் உள்ள சந்ததியாக இருக்குது. ஆனா அவர்களுக்கு மத்தியில் இவங்க குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாக, உலகமே இருட்டே இருக்கும்போது இவர்கள் ஒளியைப் போல பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறத அடையாளப்படுத்துறது தான் இந்த சுக்கிரன் இல்லைனா வீனஸ் என்கிற கோள். அது மாத்திரம் இல்ல, இதற்கான குணலட்சணங்கள் இன்னும் நாம பார்த்தோம்னா, இது பூமிக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிற கோள். இங்க பூமி இருக்குது, இது சுக்கிரன் வீனஸ், இந்த பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோள் இந்த சுக்கிரன் வீனஸ். அன்புக்குரிய சகோதர சொல்ல, அதே போல சபை கூட இந்த மனு குலத்தை ஆசீர்வதிக்கிறது இல்ல, கிறிஸ்து இயேசுவோட கூட இருந்து ஆசீர்வதிக்கிற காரியத்தில் நெருக்கமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த பூமியிலிருந்து தான் இவங்க தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுங்களா. அப்ப பூமியில் இருக்கிற ஜனங்களுடைய குணாதிசயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால பூமியை ஆசீர்வதிக்கிறதுலையும் அதை முந்தின சீருக்கு கொண்டு வருகிறதுலையும் கிறிஸ்து இயேசுவோட கூட நின்று பூமிக்கு மிகவும் நெருக்கம், மனுகுலத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற இரக்கமுள்ள ஆசாரியர்கள், அதை அடையாளப்படுத்துறது தான் பூமிக்கு நெருக்கமான கோள்ங்கிறது. இன்னொன்னு, இது இந்த கோளுடைய அளவும் எடையும், இந்த வீனஸ்ங்கிற கோளுடைய அளவும் எடையும் பூமியுடைய அளவும் எடையும் ஒத்தி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம். எடையும் அளவும், அதாவது வட்டமும், அதாவது இந்த உருண்டையும், இது போன்ற சேப், அது ரெண்டும் ஒத்தி இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இது எது குறிக்குதுன்னா, சபை கூட இந்த உலகத்தின் ஜனங்கள்ல இருந்து வந்ததுனால உலக ஜனங்கள்ல இருந்து என்ன அனுபவங்கள் இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்களோ அதே போன்ற அனுபவங்களை பெற்றவர்கள் தான் இந்த சபை வாய்ப்பினரும் கூட. ஏன்னா இவங்க உலகத்திலிருந்து தெரிஞ்சிருக்கப்பட்டிருக்கிறதுனால இவங்களுக்கும் கூட உலக மனுஷர்களுக்கு வர்ற அதே சோதனைகள் தானே. வசனம் இருக்கு தெரியுங்களா, 1 Corinthians 10:13 படிச்சு பாருங்க. அதே போன்ற அனுபவங்கள் பெற்றவங்களாக இவங்களும் இருக்கிறாங்க, சோதனைகளையும் பெற்றவர்களாக இவங்க இருக்கிறாங்க. 1 Corinthians மனுஷருக்கு என்ன சோதனைகள் நேரிடுகிறதோ அதே போன்ற சோதனைகள் தான் சபை வாய்ப்புக்குள்ள வரவங்களுக்கும் இருக்குது. மாறாக புதுமையானதாக இல்ல, தனியாக ஏதோ ஒரு வேற்றுகிரக வாசிகளை கொண்டாந்து முன்னாடி வச்சுதான் உங்களை சோதிக்கிறது இல்ல. அவனுக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சோதனை ஏடேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்துச்சு, எவ்வளவு பெரிய சோதனை வந்துச்சு ஆதாமுக்கு, எப்படி சொல்லலாம், பழம் ஏதேன் தோட்டத்தில் பழம் ஒரு பெரிய விஷயமா, இல்லைன்னா பழம்ங்கிறது கிடைக்காத அரிய பொருளா? அங்க ஏதேன் தோட்டத்தில் அவருக்கு உணவே பழம் தான், அந்த ஒரு பழத்தை விட்டா எத்தனையோ பழங்கள் இருக்குது அவர் விரும்பி எடுத்து சாப்பிட்டு போலாம். அந்த ஒரே பழத்தில் சோதனைங்கிறது தேவனத்தின் சோதனை சின்னதுதான், ஈஸியா கடந்து போகக்கூடியதுதான். அதே போலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த மனுஷர்களுக்கு ஏற்படுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை ஏற்படாது. அதனாலதான் இது பூமியை போன்ற அளவும் பருமனையும் உடையதாக இந்த கோளம் இருக்குது. இது ஆனா அப்படி இடையிலேயே அளவுடைய உண்டா இருந்துட்டாலும் பூமியை விட 100 மடங்கு, சுமார் 100 மடங்கு அதிகமான வெப்பம், பிரஷர் இல்லைன்னா அழுத்தம் இருக்குது. அதிகமான வெப்பமும் அழுத்தமும் இருக்குது, 100 மடங்கு வெப்பமும் அழுத்தமும், பூமியை காட்டிலும் 100 மடங்கு அழுத்தமும் வெப்பமும் இருக்குது. அப்ப இது எதுக்கு ஒப்பிடும் சபை, அவங்க உலகம் எது கூப்பிடலாம்? உலக ஜனங்களை காட்டிலும் சபைக்கு என்ன இருக்குது? இல்ல அழுத்தமும் வெப்பமுனா பாடுகளும் உபத்திரவங்களும் சோதனைகளும் அதிகம். யாருக்கு? இந்த பரிசுத்தவான்களுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இவர்கள் உங்களுக்குள் ஏற்படுகிற அக்கினி புதுமை என்று நீங்கள் திகையாதீர்கள். அப்போஸ்தலர் பேதுரு சொல்லியிருப்பார். அதை போன்ற உலக ஜனங்களுக்கு வருகிற அந்த அனுபவங்களை காட்டிலும் இவர்களுக்கு வர்ற அனுபவங்களும் பாடுகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கும். அதை குறிக்கிறது தான் அந்த அதிகமான வெப்பம் இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒப்புதல் சபைக்கும் வீனஸ் கோல சபைக்கு ஒப்பிட்டு சொல்றதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒப்புதல் என்னன்னா, மற்ற கோள்கள் எல்லாம் முன்னோக்கி சுத்தம், ஆனா இந்த வீனஸ் மட்டும் பின்னோக்கி சுத்தம். மற்ற எல்லாமே முன்னோக்கி சுத்தம். அவர்களை முன்னோக்கினா முன்னோக்கி பின்னோக்கிங்கிறது எப்படி நமக்கு தெரியாது? நம்ம பேச்சுக்கள வச்சுக்கலாம். இப்படி சுத்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரவுண்ட் போடுதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா கோள்களும் வீனஸ் மட்டும் இப்படி சுத்தம், பின்னோக்கி சுத்தம். இது எதுக்கு அடையாளம்னா, எதுக்கு அடையாளமாக இருக்கலாம், நீங்களே கிரகிச்சிருவீங்க. வித்தியாசம் தான் இருக்குது, அதுதான் வித்தியாசம். என்ன முன்னோக்கி பின்னோக்கி இது வித்தியாசம் தானே? இது ஒரு பெரிய வித்தியாசமா? இல்ல, இங்க கொஞ்சம் நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள், இந்த உண்மை கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய பார்வைக்கு எப்படி தெரியுமா இருப்பாங்க? வித்தியாசமா இருப்பாங்க. எல்லாரும் முன்னோக்கி போவாங்க. எதுல? வாழ்க்கையின் காரியங்கள் இல்ல. வாழ்க்கையினா ஒரு லட்சியம் இருக்கணும், வாழ்க்கையினா ஒரு நிலை இருக்கணும், அப்புறம் என்ன என்ன ஒரு சில முன்னேற்றம், ஒரு முன்னேற்றம் இருக்கணும், ஒரு பிரகாசம் இருக்கணும், ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கணும், இது எல்லாம் இருக்கணும் வாழ்க்கைனா. ஆனா இவங்க எப்படின்னா, இந்த வீனஸ் கிரகம் மாதிரி பின்னோக்கி போவாங்க. கௌரவமா? பரவாயில்ல, குப்பையை கூட நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. இதுதான் எனக்கு கௌரவம் அப்படின்னு செய்வாங்க. எல்லா காரியங்களும் உலகம் என்ன நினைப்பாங்கன்னா, அப்படி ரொம்ப நீட்டா அப்படி அப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எப்படிப்பட்டவங்களாக? தாழ்மையுள்ள ஜனங்களாக இருப்பாங்க. உலக ஜனங்கள் நல்லா விளம்பரம் தேடிக்குவாங்க, ஆனா இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, எளிமையுள்ள ஜனங்களாக இருப்பாங்க, தேவனுக்கு பயந்த ஜனங்களாக இருப்பாங்க. சுருக்கமா சொல்லிட்டு போனோம்னா, எப்படின்னா உலகத்துடைய ஜனங்களுக்கு வந்து ஒவ்வொரு மனுஷருக்குள்ளையும் தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை தான் வாழ்க்கையின் ஆதாரம்னு தத்துவங்கள்லாம் சொல்லி உலக மனுஷருக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கணும். நான் எதையும் செய்து முடிக்கும் வல்லமை எனக்கு உண்டு அப்படின்னு நான் விசுவாசிக்கணும். இதுதான் என்ன பண்ணணும், மிகப்பெரிய ஒரு சாதனையாளனாக மாற்றும். இதுதான் சின்ன குழந்தையிலிருந்து விஷம் மாதிரி சொல்லப்படுகிற ஒரு ஒரு தத்துவமாக இருக்குது. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? தன்னம்பிக்கையும் இல்ல, ஒரு நம்பிக்கையும் இல்ல. இவங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, தேவன் பிள்ள மாத்திரம் இருக்கும். முழுக்க முழுக்க இவங்க பேசும்போது, சரி தேவ சித்தம் இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன், இவங்க மாத்திரம் டூத்துல இருந்துட்டு மற்றவங்க எல்லாம் டூத்துல இல்லாம, குடும்பத்துல டூத்துல இல்லாம இருந்துட்டு இருக்கிறாங்கன்னா, இப்ப குடும்பத்தினர் இவருக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. என்னப்பா சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கணும், இவர் சத்தியத்தில் இருக்கிறதுனால, இவர் தேவனுக்கு பயந்த ஜனமாக இருக்கிறதுனால இவர் என்ன சொல்லுவாரு, ஒருவேளை தேவன் எனக்கு சித்தம் வச்சிருந்தார்னா அவர் அனுமதிக்கும் போது எனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பாண்ணா அப்ப நாங்க அனுமதிச்சா கல்யாணம் நடக்காதா? அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, இந்த பதில் அவங்களுக்கு சுத்தமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே படத்தை இவங்க ஒவ்வொரு காரியத்திலையும் நம்பக்கூடிய சகோதர சகோதரிகளே, தேவன் என்னை நடத்துவார், அவருடைய சித்தத்தின்படி எனக்கு கிருபை செய்வார், அவர் என்னை நடத்துவார்னு சொல்லிட்டு இவங்க நடந்துக்கிறதுனால மற்றவர்களுடைய பார்வைக்கு இந்த வீனஸ் கிரகம் மாத்திரம் எப்படி பின்னோக்கி சுத்ததோ, மற்றவர்களுடைய பார்வைக்கு இவங்க, மற்றவர்களுடைய பார்வைங்கிறது கிறிஸ்தவர்களுடைய பார்வைக்கு இவங்க, பெயர் கிறிஸ்தவர்களுடைய பார்வைக்கு இவங்களை பார்க்கும்போது, இவங்க ஆசீர்வாதம் இல்லாத ஜனங்கள், முகத்துல பிரகாசமே இல்லை. இந்த சபைக்கு வந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அக்னியில வெந்து முகத்துல பிரகாசம் இருந்துகிட்டு இருந்துச்சு. என்னைக்கு இந்த சபையை விட்டு ஒரு போனாரோ, அவர் முகமே இருளடைஞ்சு போச்சு, பிரகாசமே போச்சு, ஆவியிலே இல்ல. ஆவியானவருக்கு இவருக்கு இப்ப எந்த தொடர்பும் இல்லாம இவர் பாவியானவரா ஆயிட்டார்னு சொல்லி முத்திரை கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. இவங்க பின்னோக்கி போகிற ஜனங்கள் சொல்லுங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, பொய்யான உபதேசங்களுக்கு செவி கொடுக்காம ஒரு ஈஸ்டர் கொண்டாட மாட்டாங்க, ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டாங்க. அவங்க ஸ்டார் கட்டி பெரிய பெரிய திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடுனா கிறிஸ்தவர்கள் தான், ஆனா இவங்க கொண்டாட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகமும் ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது, இந்த கோள் மாத்திரம், இந்த சுத்திரன் மாத்திரம் எப்படி பின்னோக்கி சுத்தத்தோ, அதே போலத்தான் உண்மை கிறிஸ்தவர்களும் உலகத்துக்கு மத்தியிலே இருப்பாங்க.
இவர்கள் வினோதமானவர்கள், இவர்களுடைய செயல்பாடெல்லாம் அப்படித்தான் இருக்கும். நீங்க படிங்க இப்போ மீக்கா 7:4. பாத்தீங்களா, நல்லவர் முச்சடிக்கு வந்தவன், அப்புறம் இப்ப உலகத்தின் ஜனங்களோ பேர் கிறிஸ்தவ ஜனங்களோ நம்மை பார்க்கும்போது, அதாவது இந்த பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அவங்களுடைய பார்வைக்கு நாம எப்படி தெரியுமா இருப்போம், நாம எப்படி இருப்போம், முள்ளு போல இருப்போம், அவங்களுடைய பார்வைக்கு நெருஞ்சில் முள்ளு மாறி இருப்போம். அப்படின்னா நெருஞ்சில் முள்ளு பக்கத்தில் இருக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் ஜனங்கள் விருப்பப்படுவாங்களா? நெருஞ்சில் முள்ளுங்கிறது இந்த வேலிக்கு போடுறது முள்ளு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல உண்மை கிறிஸ்தவர்களை கண்டா யாருக்குமே பிடிக்காது. கிறிஸ்து இயேசுவை எப்படி பிடிக்காதோ அதே போல பரிசுத்தவான்களை கண்டா ஜனங்களுக்கு பிடிக்காது, தூரத்தான் போவாங்க. அதுதான் இந்த பின்னோக்கி சுற்றக்கூடிய இந்த கோளுடைய தன்மையா இருக்குது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீனஸ் இல்லைனா இந்த சுக்கிரன் சொல்லப்படுகிற இந்த வீனஸ் கோளுடைய தன்மை சூரியனை சுற்றி வர்ற சுழற்சியை காட்டிலும் இது மெதுவா சுத்திக்கும். சூரியனை சுத்தி வர்றதுல ஸ்பீடு காமிக்கிறது மாதிரி இது தன்னைத்தானே சுட்டுகிறதுல அந்த மாதிரி ஒரு, அதாவது தன்னிச்சையான செயல்பாடு இல்லாம சூரியனை சுற்றி வரும் சுழற்சியை விட இதன் சுற்றுதல் கொஞ்சம் மெதுவாக இருக்கும். அப்படின்னா இது எதை குறிக்கும்னா இந்த பரிசுத்தவான்கள் கூட தன்னுடைய காரியங்கள்ல கவனம் எடுக்காம தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல அதி தீவிரம் காட்டுவாங்க. தன்னுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவனுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னுடைய நீதிக்கும் தன்னுடைய வழிநடத்தலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நான் செஞ்சா சரியா இருக்கும் அப்படி செய்யாம தேவன் வழிநடத்துவார், அந்த வழிநடத்துதல் என்னன்னு சொல்லி காத்திருந்து அவருடைய வழிநடத்துதலின்படி இவங்க நடக்கிறவங்க தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஊழியம் செய்யக்கூடிய அந்த குணலட்சணம் உடையவங்களாக இருப்பாங்கிறது தான். அந்த சூரியனை சுற்றுவதை காட்டிலும் இதனுடைய சுற்றுதல் குறைவாக இருக்குங்கிறது. விசேஷமாக இந்த சுக்கிரன் இல்லைன்னா வீணன் சொல்லப்படக்கூடிய இந்த கோளுடைய தன்மையில சூரியனுக்கு முன்பாக வரும்போது இதுல வெளிச்சம் இருக்குதா? ஆனா அதே சமயம் இப்ப பூமியாகவே இருக்கட்டும், சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது நம்ம பகலுங்கிறோம், அதாவது சுட்டுப்பதில்லை, தன்னைத்தானே சுற்றுகிறதுல சூரியனுடைய ஒளி இருக்கிற பக்கம் நோக்கி இருக்கும்போது பகல் பொழுதுங்கிறோம். அதே பகுதி பிற்பகுதியே நம்ம இரவு பொழுதுன்னு நம்ம சொல்றோம். அதே போல ஒவ்வொரு கோள்களுக்கும் இருக்குது. இந்த சுக்கிரனுக்கும் அதே போல சூரிய வெளிச்சத்தில் இருக்கும்போது வெளிச்சம் இருக்கும், ஆனா பின்பகுதி எப்படி இருக்கும், இருளாத்தான் இருக்கும் எல்லா கோள்களுக்கும். ஆனா இந்த சுக்கிரன் கோள்களுக்கு மட்டும் ஆச்சரியமான உண்மை என்னன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவித மர்மமான வெளிச்சம் அந்த சுக்கிரன் கோள்ல இருக்கு. வீனஸ் கோள்கள் எந்த கோள்களையும் இல்லை, எந்த கோள்களையும் இல்லாத ஒரு இந்த சூரியன் வெளிச்சமும் இருக்குது. இதுக்கு பிற்பகுதி இருட்டா இருக்கும்னு நாம் நினைக்கிறோம்ல, அந்த பிற்பகுதியில ஆஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெளிச்சம் இருக்கும். ASHEN ஆசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கும். அது ஒரு மர்மமான வெளிச்சமா இருக்குது, அதை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனா அந்த மர்மமான வெளிச்சம் இருக்கிறதுனால அதனுடைய பிற்பகுதி கூட எப்போதும் வெளிச்சமாகவே இருக்குது. இது ஒரு 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 இந்த சுக்கிரன் கிரகத்துக்கு கோள்களுக்கு உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை. இது எதை குறிக்கணும்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாகவும் சரி அவர்களுடைய தன்னுப்பட்ட வாழ்க்கையிலும் சரி எல்லா இடங்கள்லையும் இவங்களுக்கு இருட்டுங்கிறது இல்லை, மாறாக இவங்கள் பிரகாசம் உள்ள ஜனங்கள். இவர்களுடைய துக்கமான காரியங்களிலும் சரி இவர்கள் சோர்ந்து போன நேரத்திலையும் கூட சரி இவர்கள் கூட அந்த தேவ மகிமை இல்லைன்னா தேவ பிரசன்னம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேவ மகிமை இல்லைன்னா தேவ பிரசன்னம் எப்படி இவங்களுக்கு வருதுன்னா, அந்த விசேஷமான ஒளி எப்படி இவங்களுக்கு வருதுன்னா, அந்த ஒளியை குறிச்சு படிங்க. நீங்க ஆசாரிப்பு கூடத்துல நம்ம சொல்லணும்னா அது சக்கீனா ஒளி சொல்லுவாங்க. பரிசுத்த ஸ்தலத்துல அந்த சக்கீனா ஒளி இருக்கும், ஆசாரிப்பு கூடத்துல பார்க்கும்போது அந்த வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும். அது இங்க எதை குறிக்கும்னா 2 கொரிந்தியர் 4:6. பரிசுத்தவான்களுடைய இருதயத்தில் பிரகாசிக்க செய்கிற தேவனுடைய வெளிச்சம், அந்த மகிமையின் வெளிச்சம், கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் இருக்கிற அந்த அறிவாகிய வெளிச்சம் பரிசுத்தவான்களுக்கு மத்தியிலே இருக்கும். எவ்வளவுதான் துக்கம் வரட்டும், எவ்வளவுதான் சோதனைகள் வரட்டும், ஆனா இவங்க எப்படித்தான் இருப்பாங்கன்னா சந்தோஷமாகவே இருப்பாங்க. என்னதான் நெருக்கடி வரட்டும், இல்லைன்னா என்னதான் சண்டை வரட்டும், என்னதான் கருத்து வரட்டும், ஆனாலும் இவங்க எப்படித்தான் இருப்பாங்கன்னா சமாதானமா இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த சந்தோஷம் கிறிஸ்து இயேசுவை பற்றின அந்த அறிகிற அறிவுல வர்ற அந்த மகிமையில் வெளிச்சம், அந்த சந்தோஷமும் சமாதானமும் இவர்களை சூழ்ந்து எப்போதுமே இருக்கும். எல்லா காலத்திலும் இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் இவர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. இங்க பார்க்கிற 9 கோள்களையும் இந்த ஒரு கோளுக்கு மாத்திரமே, சுக்கிரன்னு சொல்லப்படுகிற இந்த ஒரு கோளுக்கு மாத்திரமே இருக்கிற இந்த விசேஷித்த தன்மையைப் போல ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் மத்தியில பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே அந்த நித்திய சமாதானமும் சந்தோஷமும் வெளிச்சமும் இருக்கும் அப்படிங்கறத அடையாளப்படுத்துறதுதான் இந்த சுக்கிரன் இல்லைன்னா வீனஸ் கோளுடைய தன்மை. 4 கோள் நாம் பார்த்துட்டோம்னா பூமி. இந்த பூமி நான் பார்க்கும்போது நல்லா தெரியும். பூமியை பத்தி சொல்லும் போது இருக்கிற கோள்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு அழகான வியக்கத்தக்க ஒரு அழகான கோள் கூட, அது பார்த்தானா அதனுடைய பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்கிற மாதிரி தோணும். அது என்னன்னா மற்ற எந்த கோள்களையும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் அங்க இருக்குது. என்னது? அது தண்ணீர். அது அது வாட்டர் பிளானட், அதுக்கு பேரு நம்ம அது சொல்லலாம் தண்ணீர். அது அது எதுக்கு தண்ணீர் எதுக்கு ஆதாரம்? தண்ணீர் எதுக்கு ஆதாரம்? ஜீவன். ஜீவன் பூமி குடியிருப்புக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே கோள் பூமிதான். ஜீவாதாரத்துக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே கோள் பூமி மாத்திரம்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, மற்ற எந்த கோள்களிலும் இல்லாத ஒரு காரியம் இந்த பூமிக்கு இருக்கிறது. எதை குறிக்கும்னா இது ஜீவாதாரத்துக்கு மாத்திரமே இருக்கிற ஒரு விஷயம் இந்த பூமி. நீங்க அதை பார்க்கும்போது அதே போல இந்த கோள் எதை குறிக்கும்னா, இந்த பூமிங்கிற இந்த கோள் எதை குறிக்கும்னா பரிபூர்ணத்தில் உள்ள மனுக்குளம் சந்தோஷமாக. இப்ப இல்ல, இது தீமையை அனுமதிக்கப்பட்டிருக்கிற உலகம் மற்றும் ராஜ்யம் தொடங்கியிருக்கிற இது உலகம். நான் அந்த பூமி உண்டாக்கப்படும் போது எந்த நோக்கத்தோட தேவன் அதை உண்டாக்கினாரு? அது உண்டாக்கப்பட்ட போது பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சுக்கலாம் தெரியுங்களா? அங்க ஒரு வசனம் ஞாபகம் இருக்குமே உங்களுக்கு, ஏகமாய் விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் கம்பீரித்தார்களே அப்படின்னா அங்க சொல்லப்படுகிறதுல அங்க கிறிஸ்துவ இருக்கும். அதாவது தேவனுடைய இந்த பூமி வாழ்வாதாரத்துக்கு ஏதுவாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமிக்கோள் பார்க்கும்போது அதுல இந்த உயிரினங்கள் வச்சு பார்க்கும்போது ஏக சந்தோஷமாக இருந்துச்சு. அதுல மிகவும் குறிப்பிட்ட தேவசாயலாக படைக்கப்பட்ட மனுக்குளம், பரிபூர்ணமான மனுக்குளம் ஜீவிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த பூமி உண்டாக்கப்பட்டுச்சு. இந்த பரிபூர்ணமான மனுக்குளம் எப்ப வரும்? 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக, மத்தியிலேவா பின்பாக, 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக பூமியில யாரதான் இருப்பாங்கன்னா முழுமையான பரிபூர்ணமான மனுஷர்கள் மாத்திரமே இருப்பாங்க. அங்க பூமி சந்தோஷமா இருக்கும். அதாவது ஒட்டுமொத்த மனுக்குளமும் சந்தோஷமாக இருக்கும். அதை அடையாளப்படுத்துறதுதான் அந்த பூமியில இருக்கிற மரம் செடி கொடி இதெல்லாம் என்ன குறிக்கும்னா ஜீவன் குறிக்கும். பச்சை இது ஜீவனை குறிக்கும். இந்த ஜீவன் எப்பேற்பட்ட ஜீவன் தெரியுங்களா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அற்பமான ஜீவன்லாம் நிச்சயம் பண்ணுங்க. நித்திய ஜீவன் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். சங்கீதம் 37 சங்கீதம் 29 வசனம் நாம் படிக்கலாம். பூமிக்கோள் இந்த மனுக்குளத்திற்கான நித்திய ஜீவனை அடையாளப்படுத்துகிற ஒரு கோள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை நீங்க மீண்டும் படிங்க. நீதிமான்கள் என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. நித்திய ஜீவனுக்காக உண்டாக்கப்பட்ட கோள் இந்த பூமி. இந்த பூமியில இதனுடைய நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூமியிலிருந்து பார்க்கும்போது வானம் மற்றும் சமுத்திரமும் நீல நிறத்தில் இருக்கிறது. அது மனுஷன் மற்றும் தேவனுடைய உண்மை தன்மையை குறிக்கும். உண்மையாக இருக்கிற அந்த தன்மையை குறிக்கும். சங்கீதம் 72 சங்கீதம் 11 வசனம். ஆம், தேவனே அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார், சகலரும் அவரை சேவிப்பார்கள். தேவனுடைய முழு கிருபையும் பூமியின் மேல் இருக்கும். இந்த ஜீவாதாரத்துக்காக படைக்கப்பட்ட பூமி அதைத்தான் குறிக்கும். இந்த பூமியினுடைய நிலம் அதாவது மண்ணுடைய நிறம் பழுப்பு நிறமாக இருக்கிறது போல பூமியோ அதனுடைய பூமிக்கோளுக்கும் அதனுடைய ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவங்களை அது குறிக்கும். நீங்க பழுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு மனுஷருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்துவத்தை குறிக்கும். சுருக்கமாக சொல்லிட்டோம்னா பூமி ஜீவாதாரத்துக்கென்று பரிபூர்ணமான மனுஷர்கள் ஜீவிக்கிறதுக்கு ஆதாரத்துக்கென்று உருவாக்கப்பட்ட கோள் இந்த பூமி. இது மனுஷருடைய குடியிருப்பை குறிக்கிறதுக்காக குறிக்கும். இது அது எங்கன்னா 1000 வருட அரசாட்சிக்கு பின்னாடி வரப்போகிற ஜனங்கள், சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்களை ஜீவிக்கிற அந்த வாழ்வாதாரத்தை குறிக்கிற அடையாளம் தான் பூமி. அடுத்ததாக நாம் போயிடலாம், பூமி பத்தி நமக்கு அதிகமான விளக்கம் தேவையில்லைங்கிறதுக்காக நம்ம சுருக்கமா சொல்லிட்டு போயிடலாம். அடுத்ததாக நாலாவது கோள் இங்க பார்த்தோம்னா இது என்னங்க, செவ்வாய் இல்லைன்னா மார்ஸ், இங்கிலீஷ்ல மார்ஸ் சொல்லப்படுகிற செவ்வாய். இந்த செவ்வாய் கிரகத்துடைய நிறம் பாருங்க என்ன நிறமா இருக்கு, ஆரஞ்சு இல்லைனா லைட் சிவப்பு, லேசான சிவப்பு சொல்லலாம், ஆரஞ்சு இல்லைனா லைட் சிவப்பு. அன்புக்குரிய சகோதர சிவனே, இது யாரும் அடையாளப்படுத்தும், சிவப்பு இல்லைனா ஆரஞ்சுன்னு சொல்லும் போதே உடனே நமக்கு ஞாபகம் வரணுமே, யார எப்படி முற்பதாக்கள் சொல்லலாம், அதைத்தான் சொல்லணும், அதான் சரியான பதில். சிவப்பு கிடாரி நம்ம சப்ஜெக்ட்ல கூட நம்ம கேட்டிருக்கிறோம் தெரியுங்களா, கன்வென்ஷன்ல சிவப்பு கிடாரிங்கும் போது அது பழைய ஏற்பாடு புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அது எபிரேயர் 11 அதிகாரத்தில் முழுக்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த முற்பிதாக்களை அடையாளப்படுத்துகிற கோள் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிற, சிவப்பு இல்லைன்னா ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிற இந்த செவ்வாய் கோள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஜனங்கள் தேவன் பேர்ல பக்தி வைராக்கியம் வச்சிருந்த ஜனங்களுடைய தைரியமும் அவர்களுடைய வல்லமையான செயல்களையும் குறிக்கிறது. சிவப்பு கிடாரியின் சாம்பல் தூவி மனுக்குளத்தின் மேல தூவப்படுவது போல அந்த முற்பிதாக்களுடைய அனுபவங்கள் குறிக்கும், ஆவிக்குரிய காரியங்கள் அது முற்பிதாக்களுடைய அனுபவங்களை குறிக்கும். இந்த கோளுடைய பண்கள் என்ன, பண்புகள் என்னன்னா, இந்த செவ்வாய் கோள், செவ்வாய் கிரகம் சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் கோள் மார்ஸ், இது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, அங்க நிலப்பரப்புகள் இருக்குது ஆனா கரடு முரடான நிலப்பரப்புகள், பள்ளம் மேடு மலை அது இல்லாத எரிமலைகள் இதையெல்லாம் இருக்குது, அதிகமான பள்ளத்தாக்குகளும் இருக்குது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த அங்க லைட்டா தெரியறது, அப்புறம் இருட்டா தெரியறது, அப்புறம் வெளிச்சமா தெரியறது, இதெல்லாம் எதை குறிக்கும்னா, இந்த கருப்பு கருப்பா தெரியறது எல்லாமே ஆழமான பள்ளங்கள் பள்ளத்தாக்குகள், இந்த லைட்டா தெரியறது எல்லாமே அது மேடான பகுதிகள், அது அந்த அந்த இடங்கள் குறிக்கிறது கூட ஒரு சில பள்ளமான பகுதிகள் எரிமலை போன்ற இருக்கிற இடங்கள் அது எல்லாமே இப்படி கரடு முரடானதாக தோன்றுகிறது இந்த செவ்வாய்க்கோள் செவ்வாய் கிரகம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இது முற்பிதாக்கள் அடையாளப்படுத்துதுன்னா இது இந்த அதனுடைய அந்த கோள் இருக்கிற காரியங்களைப் போல முற்பிதாக்களுடைய வாழ்க்கை கூட எப்படிப்பட்டதாகத்தான் இருந்துச்சு, பள்ளமேடு நிறைஞ்சதாத்தான் இருந்துச்சு, அதாவது சந்தோஷமும் இருந்துச்சு துக்கமும் இருந்துச்சு உபத்திரவமும் இருந்துச்சு அதுக்கு மத்தியில் ஆர்வமும் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு, ஜீவனாகவும் இருந்தாங்க ஆனா அதே ஜீவனை மரணத்துக்காகவும் ஒப்பு கொடுத்தாங்க கர்த்தருக்கென்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம அதுல சொல்லணும்னா தானியேல் மற்றும் அசரியா அனனியா மிசாயேல் இவங்க யாருன்னு தெரியுதா, சாத்ராக் மெசாக் அபத்னேகா, அது நான் அந்த பேர் நான் சொல்லல. அப்ப இவங்க இவங்களுடைய சோதனை எந்த அளவுக்கு போச்சு பாத்தீங்களா, உச்சக்கட்ட சோதனை தான் அவங்களுக்கு. ஒருவேளை நமக்கெல்லாம் அப்படிலாம் வச்சிருந்தோம்னா என்ன பண்ணுவோம், இல்ல இல்ல நமக்கெல்லாம் அப்படிலாம் வச்சிருந்தோம் நம்மள என்ன பண்ணுவோம், உச்சக்கட்ட சோதனை தான் அவங்களுக்கு. கொண்டு போய் சுண்ணாம்புக்கார வேலை பச்சுக்கிட்டு அவங்க வச்சுக்கிட்டு போடட்டா என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க, பிளீஸ் கொஞ்சம் நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்புறம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க, நீ போட்டா போடியா, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு விட்டாலும் சரி ஒருவேளை எங்களை தப்பு இருந்தாலும் நாங்க செத்தாலும் பரவாயில்ல நீ சொல்றதை செய்ய மாட்டோம், நீ வேற போட்டுக்க சவால் விட்டாங்க. சொல்ல முடியுமா நாம சிங்கங்களை பட்னிகளை பட்னியோட சிங்கங்களை போட்டு விட்டு அந்த சிங்கங்களுக்கு மத்தியில கொண்டு போய் தாழ்நீரை இறக்கி விடும்போது தானியில் என்ன பண்ணாரு, அங்க உட்காந்து ஆண்டவரு ஆண்டவரே சிங்கங்களுடைய வாயை பாருங்க அதை கட்டுங்க வாய் பெருசா இருக்கு அப்படின்னு அதை பண்ணாரு. அவர் என்ன செஞ்சாரு, சிங்கத்தை கூட அதெல்லாம் போலி சிங்கங்கள் இவ்வளவுதான் சிங்கமா இப்படி கம்பீரமா நின்றார், சிங்கங்களுக்கு முன்பாக போய் சிங்கங்களே பார்த்திருக்கோம், ஓ நம்ம எல்லாம் போய் போல இருக்குது ஒரிஜினல் சிங்கப்பார் அப்படின்னு நினைச்சு பார்த்திருக்கிறோம், அப்படி கம்பீரமா நின்ன ஏன் பக்தி வைராக்கியம் சாவின் விளிம்புல சிவப்பு கிடாரிகள் அவர்களுடைய வாழ்க்கை கரடும் முரடும் துன்பமும் உபத்திரமா இருந்துச்சு. நமக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் சொன்ன என்ன செய்யலாம், ஆண்டவரே எங்களுக்கு சிங்கம் வேணாம் ஒரு சொரிநாய் விட்டா போதும் ஏறி கீழே குதிச்சு இப்படி ஓடி போயிருவோம், அவ்வளவு பெரிய வீரர்கள் இல்லாம விசுவாசத்துல. ஆனா பாருங்க அவர்களுக்கு கூட இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார், நல்ல நன்மையான ஈவுகளை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப கரடு முரடான சோதனைகள் போல கடூரமாக இருந்துச்சு, நமக்கு ஏன் மன்னிப்பு 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 அப்படியே இருக்கு இல்லையா, இதுல தேவலோகம் இருக்குது, கிறிஸ்து வந்தனாலும் இல்ல அது கூட இருக்கலாம், ஆனா இதுல தேவலோகம் என்னன்னா ராஜ்யத்துல வந்து அவங்க எங்க ஆளுகை செய்யப்படுறவங்கன்னா பூமியில, நாம எங்க ஆளுகை செய்யப்படுறவங்கன்னா பரலோகத்தில். பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கரடு முரடான இதயம் இருக்கக்கூடாது. மாறாக இவங்களுக்கு என்ன இருக்கணும்னா மன்னிக்கிற இறக்க குணம் தான் இருக்கணும். அப்ப இந்த மன்னிக்கிற இறக்க குணம் இருக்கணும்னா இவங்க நிறைய மன்னிப்பு தப்பு செஞ்சு செஞ்சு ஆண்டவரே மன்னிங்க, மனிதன் மன்னிப்பு வாங்கியிருக்கணும், இறக்கம் என்னன்னு இவங்க சுவைச்சிருக்கணும். அப்பதான் இவங்க நாளைக்கு உயிரோட வரப்போகிற ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா உயிரோட எழுப்பப்பட்ட ஜனம் கூட அவருக்கு என்ன பண்ணுவாருனா இங்க கடவுள் இல்லைன்னு பேசுற அங்க உயிரோட எழுப்பினா அங்கே வந்து என்னதான் பேசுவார் ஆரம்பத்தில் கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்ன சொல்லுவார் பேசாம உட்காரணும் உட்கார வைக்கணும். அப்ப இவங்க வந்து உனக்கு உயிர் கொடுத்து நீ இவ்வளவு கூட பேசுறீங்க சாகு அப்படின்னு சொல்லி திருப்பி அடுக்கி படிக்க வைக்க முடியுமா? அப்ப அந்த இரக்கத்தை தேவனுக்குள்ள இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய இரக்க சுபாவம் இந்த சபைக்கு வேணும். ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களுக்கு அந்த இரக்கமும் சாந்த குணமும் வேணும். அப்ப சாந்த குணம் வேணும்னா இவங்க அதுல பயிற்றுவிக்கப்படணும். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு கிருபை கொடுக்கப்படுது. ஆனா அதே ராஜ்யத்துல இந்த முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பூமிக்குரிய நிர்வாகம் பண்ணுவாங்க. அப்படி பூமிக்குரிய நிர்வாகம் பண்ணும்போது அப்ப அவங்க எப்படி இருக்கணும்? இருப்பு கோளாளர்களை ஆளுமை செய்வார் அந்த ராஜ்யம், இருப்பு கோளாளுமை நிறைந்த ராஜ்யம். அங்க வந்து யாராவது ஏதாவது பேசினா முற்பிதாக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? காலையில சகோதரர் சொன்ன மாதிரி நிறைய ரவுடிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த WW எல்லாம் பார்க்கும்போது குண்டைகள் எல்லாம் நிறைய பெரிய பெரிய குண்டங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க எல்லாம் அங்க வந்துட்டு நாங்க இது மாதிரிதான் இருப்போம் அது மாதிரி தான் இருப்போம் சத்தம் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் சிம்சன் விட்டா என்ன பண்ணுவாங்க? நான் எவ்வளவு பெரிய கதவுகள் பட்டணத்தெல்லாம் பில்டிங் எல்லாம் இடிச்சு போட்டு வந்ததோ என்னுடைய வரலாறு தெரியுமா அப்படின்னு சொன்னா அவர்லாம் என்ன பார்த்தார் WW வீரர்லாம் ஐயா நீங்க என்ன நீங்க சொல்றீங்கன்னு சொல்லணும். அதுக்கேற்ற ஆள விடும்போது இப்ப அங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பேச முடியுமா? இல்லையா தானியல் கிட்ட ஆதரவாந்த தானியல் கிட்ட பக்தி வைராக்கியம் காமிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறான்னா தானியல்கிட்ட வந்து சார் பிளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு மாத்திரம், நாளைக்கு நான் சரி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விலகி போகிறதுக்கு முடியுமா? முடியாது. அப்படின்னு அவங்க எப்படித்தான் இருக்கணும்னா அவங்க கட்டம் டைட்டா நடந்து அந்த அனுபவம் பெற்றவராக இருக்கணும். அதனாலதான் அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நில்லுனா நில்லு உட்காருனா உட்காரு, நியாயப்பிரமாணம் இது செய்யணும், செய்ய தவறுனா மரணம். இவங்க இதுலயே ட்ரைனிங் எடுத்துட்டு போனது மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி அவங்க ட்ரைனிங் அங்க போய் இப்படி மிடுக்கா தான் நிற்பாங்க. ஆதரவான வா உட்காரு உட்காரலாம் உட்காரணும் அந்த மிடுக்க அப்பதான் அவங்க அங்க போய் வெளிப்படுத்த முடியும். அதனாலதான் அன்பு சகோதர சகோதரிகளே அவர்களுக்கு அப்பேற்பட்ட சோதனைகள், நமக்கு இரக்கமான சோதனைகள். பாருங்க தேவ நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது. இந்த சிவப்பு கிடாரி போன்ற இந்த முற்பிதாக்கள் இந்த விதமாக அவங்க அனுபவங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிறதுனால அவங்க ராஜ்யத்தில் மிகப்பெரிய காரியங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. அதை குறிக்கிறது தான் அந்த மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மேடு பள்ளங்கள், உயர்வுகள், தாழ்வுகள் மற்றும் உள்ள எரிமலைகள் எல்லாமே பாருங்க. அது எப்படி அப்படியே ஒப்பீடு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இன்னொன்னு அது கூட பூமிக்கு பக்கத்தில் அந்த பக்கத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த பூமியில இருக்க போகிற ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதுல சபை எடுத்துக்கிற பங்குல அவங்களும் பங்கு கொண்டு பூமியை ஆசீர்வதிக்கிறதுல அவர்களும் பங்கு கொண்டு பூமியை ஆசீர்வதிக்கிற காரியத்துல முழுமையாக ஈடுபட்டு செயல்படுவாங்க. பூமியில பிரபுக்களாக இருந்து அந்த காரியங்களை செய்வாங்க. ஏசையா 32 அதிகாரம் 1 வசனம் ராஜா நீதியாக அரசாங்கம் கிறிஸ்து இயேசு மற்றும் சபை பிரபுக்கள் நியாயமாக பயத்தனம் பண்ணுவாங்க. முற்பிதாக்கள் இவர்களை குறிக்கிறது அந்த செவ்வாய் கிரகம். இதனுடைய ஆகாய விரிவு வந்து அதாவது இதனுடைய ஆகாய விரிவு மெல்லியதாக இருக்கிறதுனால இந்த கோள் வந்து மார்ஸ் இந்த செவ்வாய் கோள் வந்து நாம் பார்க்கலாம். நாம் வெறுங்கனால கூட நாம் பார்க்கலாம், தூரத்தில் அது ஒளி மாதிரி தெரியும். பார்க்க வாய்ப்பு இருக்கிறவங்க பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அது நம் பார்வைக்கு தெரியும். அதே போல முற்பிதாக்களுடைய வாழ்க்கை வரலாறு கூட நமக்கு முன்பாக திறந்த புஸ்தகம் போல வைக்கப்பட்டிருக்குது. அவர்கள் செய்திருக்கிற தவறுகளும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது. அவர்கள் அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு கிருபை வாங்கிட்டு மன்னிப்பு வாங்கிட்டு அவங்க காட்டின பக்தி வைராக்கியமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டது. அவருடைய வீழ்ச்சியும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது, அவர்களுடைய எழுச்சியும் அவர் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது. உதாரணம் சொல்ல போனோம்னா தாவீது செய்த தவறும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது எச்சரிப்புக்காக. ஆனா அதே சமயம் அவர் தேவனுக்கு அந்த கடைசியில ஒப்பு கொடுத்த அவருடைய ஒப்பு கொடுத்தலும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது. அந்த
பூமியில இருந்து பார்த்தா அந்த செவ்வாய் கிரகம் கண்ணுக்கு தெரிவது போல ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் முன்பாக விற்பிதாக்களுடைய வாழ்க்கை வரலாறு தெளிவான பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிவப்பு கிடாரியுடைய கால காரியங்கள் அனுபவங்கள் நமக்கு முன்பாக தெளிவான பாடமாக வைக்கப்பட்டிருக்குது, நமக்கு எச்சரிப்பாகவும் வைக்கப்பட்டிருக்குது. இதை விளக்கிறது தான் அந்த செவ்வாய் கோளினுடைய தன்மை. இப்ப பாருங்க நம்முடைய கண்ணோட்டம் எப்பேற்பட்டதாக இருக்குது பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதே இதுல பாருங்க இதெல்லாம் பாக்குறோம், இப்ப பாக்குறோம்னா அப்ப அனந்த ஞானம் உள்ள தேவனுக்கு இதை சிருஷ்டிக்கும் போது இதெல்லாம் தெரியாமையா இருக்கும். அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை பாருங்க, நாம் என்ன கண்ணோட்டத்தோட பார்த்தாலும் அதனுடைய தேவனுடைய மகத்துவமும் ஞானமும் வெளிப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். அவர் அவ்வளவு நேர்த்தியாக சிருஷ்டிப்பு பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப இந்த கோள்களுக்கு மத்தியில இந்த கோள்களுக்கு இடைப்பகுதிகளில் வெறும் கருப்பு கருமையான இடமா மட்டும்தான் தெரியுது. இந்த கருமையான இடம் தெரியுற இந்த பகுதிகளில் ஆஸ்டிராய்ட் ஆஸ்டிராய்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற சின்ன சின்ன கோள்கள், கண்ணுக்களால் அது தெரியாது, சின்ன சின்ன கோள்கள், அதுக்கு பேரு ஆஸ்டிராய்ட். இந்த ஆஸ்டிராய்ட் கோள்கள் வந்து இடையில இங்க 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 எல்லாம் நிறைய போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. சின்ன சின்ன கோள்கள், அது நம்முடைய கண்ணுகளுக்கு தெரியாது, இங்க கூட நமக்கு பார்வைக்கு தெரியாது, அது போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஆனா இவைகள் எதை குறிக்கும், அவைகள் கோள்கள் லிஸ்ட்ல வர்றதில்ல, சின்ன சின்ன ஒரு கிரகங்கள் போல கோள்கள் போல அவைகள் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. இவைகள் எதை குறிக்குதுன்னு அன்பான சகோதர சகோதரிகளே, அது எங்கன்னா இவைகளுக்கு மத்தியில தான், இங்க இங்க இதுகளுக்கு மத்தியில தான், இந்த மூணு கோள்களுக்கு மத்தியில தான் இந்த ஆஸ்டிராய்ட்ஸ் சொல்லப்படுகிற சின்ன சின்ன கோள்கள், கண்ணுக்கு தெரியாத கோள்கள் போயிட்டு இருக்குது வந்துட்டு இருக்குது போயிட்டு இருக்குது வந்துட்டு இருக்குது. இது எதை குறிக்கலாம், தூதர்கள், தூதர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சூரியனுக்கும் இடையிலையும் சரி, சுக்கிரனுக்கு இடையிலையும் சரி, அங்க செவ்வாய் கிரகத்துக்கு இடையிலையும் சரி, இந்த ஆஸ்டிராய்ட்ஸ் கோள்கள் கண்ணுக்கு தெரியாத கோள்கள், அவங்க வேற யாரையும் குறிக்கல, நிறைய கோள்கள், சின்ன சின்ன கோள்கள் ஆனா நிறைய இருக்குது. இது எதை குறிக்கும்னா வெவ்வேறு தேவ தூதர்கள், கேரிபியன் சேராபியன் மற்றும் தூதர்கள் பணிவிடைத்தவர்கள் சொல்லப்படுகிற இந்த தூதர்கள் எண்ணிக்கையற்ற தேவ தூதர்கள் அவர்களை குறிக்கும். ஆனா அந்த கோள்கள் ஆஸ்டிராய்ட்ஸ் சொல்லப்படுகிற அந்த கோள்கள் என்னன்னா வெளியவே தெரியாது, அதனுடைய வெளிச்சம் கூட வெளியே தெரியாது, சத்தமில்லாம போகும் சத்தமில்லாம வரும், அது வெளிப்பார்வைக்கு தெரியாது. அதே போல தேவதூதர்கள் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறது கூட நம்முடைய பார்வைக்கு தெரியுமா? இங்க கூட எவ்வளவு தேவதூதர்கள் இருக்கலாம், நம்மை சூழ்ந்து இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் அவருடைய தூதர்களை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் போது அவர் பரிசுத்தவன்களை பாதுகாப்பாடையமிறங்கி பாதுகாக்கிறார் தூதர்கள் மூலமாக. அந்த தூதர்கள் நம்மை கூட பாதுகாக்கலாம், கூட இருக்கலாம், இன்னும் கூட தூதர்கள் குறிச்சு பேசணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நமக்கு தேவையானது மாத்திரம் நாம் பார்க்கலாம். தூதர்கள் எல்லா இடங்களிலையும் அவங்க இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க ஆவிக்குரிய ஜீவிகள், அவர்கள் கண்களுக்கு மாம்சீக கண்களுக்கு புலப்பட மாட்டார்கள். ஆஸ்டிராய்ட் கோள்கள் எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அதே போல இந்த தூதர்களும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. சில ஆஸ்டிராய்ட்ஸ், இந்த சொல்லப்படுகிற ஆஸ்டிராய்ட் கோள்கள் என்னன்னா தூரமான பாதைக்கு கூட இங்க இருக்கிறதுதான் இப்படி தூரமாக கூட போயிட்டு வந்துட்டு இருக்கும். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அக்னிகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் உருவாக்கி. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, அது சங்கீதம் 104 இருக்கும், அதை அப்புறம் படிச்சுக்கலாம். இப்ப வசனங்கள் வசனம் சொல்லிட்டோம், அது உங்களுக்கு புரியும். அது தூதர்களை குறிக்கும், தேவ தூதர்கள் தொலைவில் உள்ள இடங்களுக்கு கூட விசேஷமான வேலைகளின் நிமித்தம் போகலாம் வரலாம். அது கூட இந்த கண்ணுக்கு தெரியாத கோள்களாக ஆஸ்டிராய்ட் கோள்கள் கண்ணுக்கு தெரியாத நிலை இருக்குது. அதுக்கடுத்து நான் பார்த்துட்டோம்னா செவ்வாய், இதுக்கடுத்து நாம் பார்த்துட்டோம்னா இங்க ஒரு மிகப்பெரிய கோள் இருக்குது. இங்க கீழ் வரிசைக்கு வந்துருங்க, இந்த மிகப்பெரிய கோள் இருக்குது. இந்த இது என்னன்னு புரியுதுங்களா? இது ஜூபிடர், இல்லைனா தமிழ்ல சொல்லணும்னா குரு. இந்த குரு, சுக்கிரன், வெள்ளி, இது போல அந்த ஜாதக பலன் பாக்குறவங்க தான் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, அதை பார்த்தாலே தெரியும். இது ஜூபிடர்னு சொல்லப்படுகிற இந்த குரு, இது எங்க இந்த கோள் எதை அடையாளப்படுத்தணும்னா இது சூரியனுக்கு தொலைவில் இருக்கிற கோள்கள்ல இது 6வது கோள். சூரியன்ல இருந்து தூரத்துல இருக்கிறதுல இந்த ஜூபிடர்னு சொல்லப்படுகிற கோள் 6வது கோள். இது எதை குறிக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே? சூரியன் நீதியான நீதியின் சூரியனாக கிறிஸ்து இயேசுவை குறிக்குதுன்னா அவரை விட்டு தொலைவில் இருக்கிறது யாரை குறிக்கும்? தொலைவில் யார் இருக்கிறது? சாத்தான் தொலைவில் இருக்கா? உலக ஜனங்கள், விழுந்து போன மனுக்குளம், இன்றைக்கு இருக்கிற விழுந்து போன மனுக்குளத்தை குறிக்கும். இவங்கதான் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? தூரத்துல போட்டாங்க. தேவ மகிமை அற்றவர்களாகி தூரத்துல போயிட்டாங்க. தேவசாயலாக படைக்கப்பட்ட மனுஷன், விழுந்து போன மனுக்குளம் தேவனை விட்டு தூரத்துல இருக்கிறாங்க. அதாவது அபரிபூர்ணமான ஜனங்களாக இவங்க இருக்கிறாங்க. அவங்களை அடையாளப்படுத்துறதுதான் இந்த கோள்கள். ஆனா இது பாருங்க, பெருசா இருக்குது, பெருசா இருக்குது. இந்த கோள்கள்ல அதிகமான வாயுக்கள் தான் இருக்குது. வாயுக்கள், எஸ், வாயுக்கள் அதிகமா இருக்குது. அதுதான் பிரகாசிக்கும். அந்த வாயுக்கள் நிறம் அதிகமாக வெளியிடும். பாத்தீங்கன்னா இது பாருங்க, கலர் கலரா தெரியுதுங்களா? கலர் கலரா தெரியுது. மிகப்பெரிய கோள் இது, கலர் கலரா தெரியும். ஏதாவது ஒரு ஒழுங்கு தெரியுதா? அதுக்குள்ள ஒழுங்கும் இல்லை, அதிகமான பிரகாசம் இருக்கு. அதே போல இந்த விழுந்து போன ஜனங்கள், அவர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். ஆனா பெரியதா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுடைய லட்சியங்கள், லட்சியங்கள், இந்த லட்சியங்கள் எப்படிப்பட்ட லௌகீகமான விஷயங்கள், அதாவது உலகத்துக்கு ஏதுவான விஷயங்கள்ல அதிக கவனம் கொடுக்கறதாக இருக்கும். அதிகமான காரியங்களை பேசுறவங்களாகவும் செய்யறவங்களாகவும் இருக்குவாங்க. வாழ்க்கை தத்துவங்கள் சொல்லிட்டு செய்யக்கூடிய காரியங்களை பேசுவாங்க. ஆனா அவைகள் எல்லாமே எப்படி தெரியுங்களா இருக்கும்? நீர்க்கும் இது போல ஒண்ணுமே இல்லாத இருக்கும். இது பார்க்க எப்படியோ ஒரு பிரமாண்டமான கோள் மாதிரி தெரியுது. ஆனா இது ஃபுல்லா என்ன தெரியுங்களா? கேஸ், வாயு. அதே போல இந்த விழுந்து போன மனுக்குளம் கூட தங்களுடைய லட்சியம் எப்படி இருக்குன்னா பிரமாண்டமானதா வச்சிருப்பாங்க. அதாவது தானே உலகத்தை எல்லாத்தையும் வழிநடத்துறது போல, உலக ஜனங்கள் எல்லாத்தையும் சீர்திருத்தது போல தத்துவங்கள்லாம் அள்ளி விடுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனா அது எப்படிப்பட்டதாக இருக்கு தெரியுங்களா? நீருக்கு முன்பு ஒண்ணு இருக்காங்க, உள்ள ஒண்ணு இருக்காங்க. பேச்சுக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஊருக்குத்தான் உபதேசம், சொந்த வீட்டுக்கு அதாவது தனக்கு இல்லை. அப்படிங்கிறது போல மனுஷன், விழுந்து போன மனுஷனுடைய நிலை அதுவாகத்தான் இருக்கும். ஏன்னா அவனுடைய வெளிப்படுத்துற விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளையுமே என்னதான் இருக்கும்னா சுயநலம் மாத்திரம்தான் இருக்கும். அப்பேற்பட்ட குண சுயநலமான குணலட்சணத்தை கொண்ட ஜனங்களை வெளிப்படுத்துறதுதான் அதுவும் நீர்க்குமிழி போல அழிந்து போகிற நிலையில இருக்கிற அந்த லட்சியங்களை வெளிப்படுத்துறது தான் இந்த ஜூபிடர் இல்லைனா குருன்னு சொல்லப்படுகிற இந்த கோளுடைய தன்மை. அந்த மனுஷர்கள் குறிச்சு நீங்க படிய ஒன்று தினத்தையும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம், அந்த விழுந்து போன மனுஷர்களுடைய குணலட்சணம் குறிச்சு. சரி, அதுக்கு பிற்பாடு வசனங்கள் நீங்க படிச்சுக்கணும்னா கூட தெரியும். அவங்களை தங்களுடைய ஐஸ்வர்யமாகறோம் சொல்லிட்டு, மிகப்பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு தாங்களே வலிய துன்பங்களையும் வேதனைகளையும் வாங்கி கட்டிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. அழிவை தேடிக் கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த அழிவை, அதாவது ஒன்றுமில்லாத ஒரு லட்சியத்தை அடைவதற்காக பிரயோஜனமற்ற காரியங்களை செய்யற நீர்க்குமிழி போல, வாயுக்கள் போல அவர்கள், அவர்களும் ஒன்றுமில்லாம அவர்களுடைய செயல்பாடுகளும் ஒன்றுமில்லாம இருக்குதுங்கிறத காமிக்கிறது தான் இந்த ஜூபிடர் இல்லைனா குரு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கோளுடைய தன்மை. இந்த ஜூபிட்டரை சுத்தி மேகங்கள், மேக கூட்டம் அதிகமா இருக்கும். இந்த ஜூபிட்டர் கோளை சுத்தி மேகங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல இந்த விழுந்து போன மனுஷன் அவன் சுத்தி, இந்த மனுக்குளத்தை சுத்தி பார்த்தீங்கன்னாக்க வாக்குவாதம் துன்பம் தரப்பட்ட மேகம் உபத்திரத்தை கொண்டோம். உபத்திரவத்தை ஏற்படுத்துற வாக்குவாதங்கள், கலகம், வன்முறைகள், இது அதீவிரவாதங்கள், இது அதிகமா இருக்கும், அதிகமாக இருக்கும். அவன் தன்னுடைய ஜனங்கள், இந்த விழுந்து போன ஜனங்களை குறிச்சு இல்லைன்னா தனக்கு விரோதமாக காரியம் செய்த ஜனங்களை குறிச்சு தேவன் ஒரு பாராட்டு பத்திரம் கொடுக்கிறார். எரேமியா 4 அதிகாரம் 22 வசனத்தில், எரேமியா 4:22, இதுதான் பாராட்டு பத்திரம். இது என்ன பண்ண தெரியுங்களா? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன். வீட்டுல எப்படி ஒவ்வொரு போர்ட் பெருசு பெருசா வச்சுக்கிறோமோ, வசனங்கள் அடங்கிய போட்டு வச்சுக்கிறோம்ல, அதே போல இதையும் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லையும் வச்சுக்கணும். அப்ப படிங்க, அதுதான் பாராட்டு பத்திரம். ஏன்னா இது ஒரு சீல்டு கொடுத்தா நம்ம எப்படி வீட்டில் வச்சுக்குவோம்? ஸ்கூல்லயோ எங்கேயோ பந்தயத்துல ஜெயிச்சா ஒரு சீல்டு கொடுக்க, பரிசு பொருள் கொடுக்குறாங்க தெரியுங்களா? அதை வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் பாக்குற மாதிரி முன்னாடி ஷோகேஸ்ல வைக்கிறோம்ல. அதே போல இது யாரு கொடுக்கிற பாராட்டு பத்திரம் தெரியுமா? சிருஷ்டிகர் தன்னுடைய சிருஷ்டிகளை பத்தி கொடுக்கிற பாராட்டு பத்திரம். படிங்க, இந்த விழுந்து போன ஜனங்களை பத்தி சொல்லும் போது, என் ஜனங்களும் மதியற்றவர்கள். பாருங்க எவ்வளவு பெரிய பாராட்டு பத்திரம். அப்புறம் நான் யாருமே அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லி சொல்லி பார்த்துக்கணும். விழுந்து போன ஜனங்களுக்கு மத்தியில் அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், சோரணையே இல்லைன்னு அர்த்தம். ஆனா பொல்லாப்பு தவறு செய்யணும்னா டெக்னிக்கா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அதிகம் செய்வாங்க. எப்படி குறுக்கோளை கண்டுபிடிக்கணுமோ நிறைய கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு அறிவாளிகள் அவங்க. நல்லது செய்யணும்னா எதுவுமே தெரியாத பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருவாங்க. எவ்வளவு பெரிய பாராட்டுப்பத்திரம் பாருங்க. இந்த விழுந்து போன மனுக்குளம் அவங்களை குறிக்கிறது தான் இந்த ஜூபிடர். அதாவது வெறும் வாயுக்கள் மாத்திரம் அடங்கின, கேஸ்கள் மாத்திரம் அடங்கின அந்த சூழலை வெற்றிடத்தில் அடைச்சிட்டு இருந்து நல்லா பிரமாண்டமா காமிக்கிறது போல விழுந்து போன மனுக்குளத்தை அடையாளப்படுத்துறது. இது உங்களுடைய கட்டமைப்பு கூட குழப்பமாக இருக்கிறது போல உலகத்தில் உலகத்தும் சொல்லப்படுகிற இந்த பூமியில விழுந்து போன மனுக்குளங்கள் இருக்கிற இந்த பூமியில நாம் அங்க பார்த்தது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமிக்கான அடையாளம் நாம் அங்க பார்த்தோம். இது விழுந்து போன மனுக்குளத்தை குறிக்கிற இந்த மனுக்குளத்தை பத்தி இந்த ஜூபிடர் கோள்ல நாம் பார்க்கிறோம். அந்த உலகத்தின் தேசங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று கொண்டு போட்டியும் பொறாமையுமாக வஞ்சனையும் ஒழுங்கற்ற நிலையில இருக்கிற இந்த ஜனங்களை குறிச்சு அங்க இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். தேசத்துடைய நிலைமை குறிச்சு நாங்க இந்த வசனங்களை நாம் படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேலுமாக இந்த ஜூபிடர் கிரகத்தை பத்தி அதாவது கோள்கள் பத்தி இன்னொரு வசனம் என்று இன்னொரு காரியம் என்ன இருக்குன்னா, மற்ற எந்த கோள்களுக்கும் இல்லாத அதிகமான சந்திரன் மூன்ஸ் இங்க அதிகம் இருக்குது. சந்திரன் அதாவது நிலா இந்த கோள்களுக்கு மாத்திரம் அதிகமாக இருக்குது. என்னன்னா 16 நிலாக்கள் சந்திரன் மூன்ஸ் இருக்குது. இங்க 16 நிலாக்கள் இருக்குது இந்த ஜூபிடர் கிரக கோளை சுத்தி. ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. ஆனா இதுக்கு பாருங்க எத்தனை துணை, அதாவது இந்த சந்திரன்கள் 16. இந்த பூமிக்கு எத்தனை ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கிற இந்த பூமிக்கு சந்திரன் எத்தனை? ஒன்னு. ஆனா இது இங்க ஒண்ணு ஜீவனும் இருக்க முடியாது, ஒண்ணும் இல்ல. ஆனா இதுக்கு மாதம் 16 சந்திரன்கள். இது எதை அடையாளப்படுத்தலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? எதை அடையாளப்படுத்தலாம்? இந்த மனுஷர்கள், இந்த விழுந்து போன மனுஷர்களுக்கு மத்தியில விழுந்து போன அமைப்புகள், விழுந்து போன தூதர்கள் மற்றும் விழுந்து போன மனுக்குளத்தின் மேல ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிற விழுந்து போன அமைப்புகள், இவங்களை குறிச்சு நாம் சொல்லிட்டோம்னா நிறைய அமைப்புகள் இருக்குது. சுத்தி விழுந்து போன மனுஷர்களை காப்பாற்றக்கூடியதற்கான அமைப்புகள் எவ்வளவு இருக்குது பாத்தீங்களா? மனித உரிமை கழகம், அது என்ன? எத்தனை மனுஷர உரிமையோட மூட்டிட்டு வந்திருக்குது? இல்லைன்னா மனுஷருக்கு பாதுகாப்பு தருகிற நலவாழ்வு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் என்ன செய்துகிட்டு இருக்குது? இன்னும் மனுஷனை நீ உங்களுக்குள்ளேயே இறைவனை காணலாம்னு சொல்லிட்டு ஏழையில் சிரிப்பட இறைவனை காணலாம், இது மாதிரிலாம் பாத்தீங்களா? நீங்க மனுக்குளத்துக்கு நன்மை செய்யறது போன்ற சொல்லப்படுகிற இந்த அமைப்புகள், ஆனா இந்த அமைப்புகள் எல்லாமே மனுக்குளத்தை நன்மைக்கு எதுவாக கொண்டு வர முடியுமானா? இல்ல. அது அங்க எப்படி 16 சந்திரன்கள் இருக்குதோ அதே போல இந்த அமைப்புகள் கூட விழுந்து போல மனுஷர்களை மீண்டுமாக கொண்டு வர்றதுக்கு ஏதுவானதாக இல்ல அப்படிங்கறத அடையாளப்படுத்துறதுதான் அந்த ஜூபிடர் கோள் மற்றும் அதை சுற்றி இருக்கிற சந்திரன்கள். கடைசியாக நான் பார்க்க போறது இந்த கோள். இதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும், இது என்ன இல்லது? சேட்டர்ன் அப்படின்னு சொல்லப்படுகிற சனி, சனிக்கோள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சனிக்கோள். ஏன்னா விசேஷமாக இந்த சனிக்கோளுக்கு மாத்திரம்தான் இந்த வளையம் இருக்கும், இந்த வளையம் இருக்கும். சனிக்கோளுக்கு மாத்திரம்தான் வளையம் இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த சனிக்கோள் யாரை அடையாளப்படுத்தலாம்? பேர்லே இருக்கு. ஜனங்கள் சொல்லுவாங்க 7.5, 8.5, மணி சொல்றது போல சொல்லுவாங்க 7.5 சனி, 3.5 சனி இப்படிலாம் சொல்லிட்டு. இந்த சனிக்கோள் யாரை அடையாளப்படுத்தணும்னா சாத்தானை அடையாளப்படுத்தும். எப்படி நாம அந்த பேர் சொல்லலாம்? பேர சாத்தான் அப்படிங்கிற பேரை வச்சு மாத்திரம் நாம் சொல்றதில்லை, இதனுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும். இதை வச்சுதான் இன்னைக்கு மனுக்குளம் வந்து நிறைய கணிப்புகள் கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்வின் ஆதாரத்துக்கு இதுதான் காரணம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா சனிக்கோள்லயே வித்தியாசம் வித்தியாசமானதா இருக்குதா, அது ஒரு சில நேரங்களில் நன்மை கொடுக்குமா, ஒரு சில நேரத்தில் தீமையை கொடுக்குமா, அப்படித்தான் இருக்கும். எங்களுக்கு கூட இந்த சத்தியத்துக்கு வராதுக்கு முன்பாக நாம் ஆமா பொங்கு சனியோ மங்கு சனியோ இல்ல எந்த சனியோ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இது ஜனங்களும் சொல்லுவாங்க. இது என்ன செய்வாங்கன்னா பொங்குறதுக்கணும், வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கா, அது ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில பரிகாரங்கள்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டங்கள் இந்த தூத்துல எல்லாம் வராதுக்கு முன்பாக நாங்க ஊர் சுத்திக்கிட்டோம் சார், அதை ஒத்துக்கிறோம், அது ஒண்ணு பெருமையான விஷயம் இல்லை. அப்படி இருந்த போது எப்படியாவது நாம ஒரு பெரியார்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கொடுத்த ஐடியாக்களை என்ன பண்ணணும்னா, ஒரு சில கோயில்களுக்கு போய் அங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஏழரை செடி பிடிச்சிருக்குது, நீங்க போய் இத்தனை சுத்து சுத்திட்டு அந்த குளத்துல நீங்க மூழ்கி குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாம அங்க போனோம், நம்மளுக்கு சனி பிடிச்சிச்சோ இல்லையோ, குளத்துல குளிச்சதுனால சளிதான் பிடிச்சிச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி போயிட்டு வந்தாலும் நம்ம அப்படியேதான் எப்போ போலதான் இருந்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மூணு நம்பிக்கைகள்ல ஒட்டுமொத்த உலகமும் கட்டு வச்சுக்கப்பட்டிருக்குது. இந்த சனிக்கோள் யாரை அடையாளப்படுத்தணும்னா, லூசிபர் சாத்தான் அப்படின்னு சொல்லுங்க. விசேஷம் என்னன்னா, இங்க இருக்கிற கோள்கள்லயே அதிகமான கவர்ச்சியான கோள்னா எது தெரியுமா சொல்ல முடியும், இந்த சனிக்கோள் தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு மாத்திரம்தான் ஒரு வளையமே இருக்குது, மற்ற எதுக்குமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அது மாத்திரம் வித்தியாசமா தெரியும், மற்ற எல்லாமே ஏதோ ஒரு வித்தியாசமா தோணையில தெரியும். அது மாத்திரம் இது என்ன, இதை சுத்தி என்னமோ இருக்குதோ அப்படின்னு கூர்ந்து பாக்குற மாதிரி இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். அதோடு சரி, அந்த கோளுடைய நிறம் பாருங்க, நீங்க பச்சை சொல்ல முடியுமா உங்களால, மஞ்சள் சொல்ல முடியுமா உங்களால, அப்ப என்ன சொல்லுவீங்க, ரெண்டும் கட்டாதான் சொல்ல முடியும். பச்சையும் இருக்குது மஞ்சளும் இருக்குது இந்த சனிக்கோளுடைய நிறம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாத்தான் எப்படி நம்ம ஒப்பிட்டு சொல்றதுன்னா, சாத்தான் கூட பூரண அளவுள்ள ஒண்ணு படிச்சோம் தெரியுங்களா, பிறரை கவர்ந்து இழுக்கக்கூடிய தூதர்களையே என்ன பண்ணினாங்க, கவர்ந்து இழுத்தான், கவர்ந்து இழுத்தான். நீங்க போய் முதலாம் உலகத்துல நீங்க போய் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு சொல்றதுக்கு பதிலா அருமையான ஐடியா சொல்றேன், நீங்க மாத்திரம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகள் மூலமாக தூதர் குழந்தை சந்ததியே பிறக்கும். அப்படின்னா காலாவட்டத்துல நாள் போக போக அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, பூமி முழுக்க உங்களை போன்ற குணமுடையவங்களே இருந்திருப்பாங்க. நீங்க வந்த வேலை ஈஸியா முடியும், வேகமா போய் கல்யாணம் பண்ணுங்க. இந்த ஐடியா கொடுத்த அந்த தூதர்கள் என்ன பண்ணாங்க, கவர்ந்து இழுத்து தன்னுடைய வந்ததுக்கு இழுத்து பாவம் செஞ்ச வச்சு, பாவம் செய்த தூதர்கள் வந்தாங்களா இல்லைங்களா முதலாம் உலகத்துல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஞானத்தால் நிறைந்தவன் அசலம் படிச்சிருக்கா சாத்தான் குடிச்சு. அப்ப இந்த சனிக்கோள் எப்படி சாத்தான் அடையாளப்படுத்துதுன்னா, இது மற்ற கோள்களை காட்டிலும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை உள்ளது. இன்னொன்னு அதே போல சாத்தான் வந்து அந்த கவர்ச்சி, அதாவது கவர்ச்சினா அழகு நிறைந்தவன், உன் அழகினால் நீ உன் இருதயம் வேற்றுமை ஆயிடுச்சு. அவனுடைய அவருக்கு கொடுத்திருந்த அந்த ஒரு லூசிபருக்கு கொடுத்திருந்த, லூசிபர் என்ற தூதனுக்கு தேவன் கொடுத்திருந்த வல்லமை மற்றும் காரியங்கள்லாம் பெருசு பெருசு அந்த சப்ஜெக்ட் நாம் பார்த்திருக்கிறோம். சரி, அடுத்ததாக இந்த நிறம், பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் இது ரெண்டும் கலந்து இருக்குது. இந்த கோளுடைய நிறமே இதுதான். இதனாலதான் நாம் இதை என்ன பண்றோம்னா, சாத்தானுக்கு ஒப்பிட்டு சொல்றோம். என்ன அர்த்தம்னா, மஞ்சள் எதை குடிக்கும், மஞ்சள் நிறம் எதை குடிக்கும், பொண்ணுடைய நிறம் எது, மஞ்சள், மஞ்சள் அந்த பொண்ணு எதை குடிக்கும், திவ்ய சுபாவம். வேதத்தின் படி பதில் சொல்லுங்க, திவ்ய சுபாவம். சூரியன் கூட எதுதான், சுக்கிரன் கூட எதுதான், திவ்ய சுபாவம். அந்த மஞ்சள்ங்கிறது திவ்ய சுபாவத்தை குறிக்கும், இல்லைன்னா தெய்வீக தன்மையை குறிக்கும். இந்த கோள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மஞ்சளும் தெரியும், அதே சமயம் பச்சையும் தெரியும். நேரத்துக்கேற்றபடி தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த இரண்டு கலர்களும் இருக்கும். மஞ்சள் எதை குறிக்கும் அப்படின்னா, சாத்தான் இந்த ஜனங்களுக்கு மத்தியில தன்னை எப்படிப்பட்டவனா காமிச்சுக்கிட்டா தெரியுங்களா, தேவனாக, தெய்வீக அதிகாரம், தெய்வீக வல்லமை நிறைந்தவனாக மனுஷர்களுக்கு மத்தியில தன்னை உயர்த்தி காமிச்சிட்டான். அதை சொன்ன தெரியுங்களா, வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இந்த ஒரு வார்த்தை அவன் மாத்திரம்தான் பேசினான். அதனாலதான் அவனுடைய சாவு கூட வேதாகமத்திலே நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்குது. காலம் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடினமான வார்த்தை, கிரகிக்க முடியாத கடினமான வார்த்தை. அதே போன்றதாக என்ன பண்ணானாக்க, இந்த விழுந்து போன மனுக்குளத்துக்கு மத்தியில, வஞ்சனையில இந்த மனுக்குளத்தை விழ செய்து விழுந்து போன மனுக்குளத்துக்கு மத்தியில தன்னை தேவனை போல காமிச்சிட்டான். நான் தான் ரட்சகர். ஏன்னா அப்ப சில தகவல் சொல்லும் போது அது ஆச்சரியம் அல்ல, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் தரிச்சுக்குமா. உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க பார்க்க விரும்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நைட் வந்து உங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மாதிரியே காமிப்பான். கைகள்ல ஓட்ட வேணும், இல்ல இல்ல கையில ஓட்ட இருந்தா தான் நம்ம வேணும், ஓட்டையோட கைகள்ல பாருங்க, ஓட்டையோட கூட காமிப்பான். அப்பதான் நான் சொல்லுவோம், பேருக்கு சோமண்டலத்தில் இருந்துட்டு ஆண்டவர் நேற்று நைட்டு என் தரிசனத்துல வந்தார், ஜன்னல் பக்கத்துல நின்றுட்டு என்னை பாரு வாழ் கூப்பிட்டான்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்லிட்டு இருக்கோம். அங்க வந்தது ஆண்டவரா, இயேசு கிறிஸ்து போல வேணுமா, இயேசு கிறிஸ்து மாதிரி பார்த்துக்க, இல்ல இல்ல எனக்கு அப்படி சாமி தான் பிடிக்காது, எனக்கு வந்து ஒரு வீரமான சாமி தான் வேணும்னா அருவாளோட பார்த்துக்கலாம்,
அப்படின்னு ஒரு சாமியை காமிப்பான். இன்னும் அதெல்லாம் இல்ல எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்ல, வெறும் வெளிச்சம் ஒளியா மாத்திரம் வேணும் அப்படின்னு சொன்னா, இதோ நான் ஒளி போலவே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பேர் அல்ல, அதனால நீங்க எல்லாரும் போடுங்க குள்ள அப்படின்னு சொல்லி காமிப்பான். யாருக்கு என்ன கடவுள் வேணும் அதெல்லாம் வேணாம், நாங்க அகிம்சை, நாங்க அகிம்சை முறையில நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு வந்து எல்லா உயிர்களும் மேலும் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிக்குள்ள நாங்க கடவுளை தரிசிக்கிறோம்னா, பாருங்க உங்களுக்கு ஜோதி வழியாகவே வேணுமா, நான் காமிக்கிறேன் வாங்க, நீங்க வந்துட்டு யோகா பண்ணுங்க, யோகா பண்ணும் போது இந்த மந்திரம் சொல்லுங்க, மந்திரத்து வழியா நீங்களே என்ன பண்ணணும்னா, உங்களுக்குள்ளேயே நீங்களே கடவுள் போல ஆயிடலாம். இவங்களுக்கு என்ன விதமான கடவுள் வேணும் அதெல்லாம் எங்களுக்கு கடவுளே வேணாம், கடவுள் ஒரு இல்ல, ஆமா நீங்க சொல்லுங்க சரி, இயற்கை தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த விதத்திலும் தன்னை தெய்வீக தன்மை உள்ளவனாக, சாத்தானுடைய வஞ்சகம் என்னன்னா சகோதரர் ரசல் நமக்கு சொல்லும் போது, படித்தவர்கள் மத்தியில அவர்கள் படிப்புக்கு ஏற்றபடி அவன் ஏமாற்றுவான், வஞ்சனை பண்ணுவான். அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அவங்க ஏமாறுகிற விதம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ விஞ்ஞானம் இருக்கும், பரிணாம கொள்கை இருக்கும், இந்த விதத்துல அவங்க ஏமாந்து போயிட்டு இருப்பாங்க. பாமர ஜனங்களுக்கு மத்தியில அவங்களுக்கு ஏற்றபடி ஏமாற்றுவான், பாம்பு மாறி போவான், அப்புறம் நாய் மாறியும் போவான், பண்ணி மாறியும் போவான், எல்லா கடவுள்களும் அது போல வச்சு ஏமாற்றுவான். சாத்தானுடைய வஞ்சக தந்திரங்கள் வரக்கூடிய சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட தன்மை எந்த விதத்திலேயாவது தெய்வீக வல்லமை தெய்வீக அதிகாரம் உடையவனாக காமிச்சுக்கிறது தான் அவருடைய துணிச்சலான செயல், துணிச்சலான செயல் அதுதான் அந்த மஞ்சள் நிறத்தை குறிக்கும். ஆனா அந்த மஞ்சள் நிறமே தொடர்ந்து இருக்குமான பார்த்தா அதே இருக்காது, பச்சை நிறமும் தெரியும் இந்த கோயில பார்க்கும்போது. அப்ப அந்த பச்சை நிறம் எதை அடையாளப்படுத்தும்னா, வேதன் தொடத்துல சொன்ன தெரியுங்களா, நீங்கள் சாவதே சாவதில்லை, உங்களுக்கு ஜீவன் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொன்னா தெரியுங்களா, ஏதேன் தொடத்துல சொல்லணும் முதல் போய் கிறிஸ்தவனை குறித்து சொல்லும் போது, ஏன் 844 அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், ஆதி முதல்ல ஏதேன் தொடத்துல மனுஷன கொலைபாதகத்துக்குள்ள கொண்டு போன மிகப்பெரிய பாவத்தை செய்தவன் இந்த சாத்தான், இல்லைன்னா லூசிபர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவன் சொன்ன அந்த துணிச்சலான பொய் தான், நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்லி தேவனுக்கு விரோதமான முதல் பொய்ய அங்க சொன்னவன், அது அதாவது இவன் எப்படி காமிச்சுக்கிட்டான்னா, தன்னை ஜீவன் கொடுக்கிறவர் போல, நித்திய ஜீவன் கொடுக்கிறவர் போல காமிச்சு அதன் மூலமாக ஆத்மாவுக்கு அழிவு இல்ல அப்படிங்கிற காதையெல்லாம், அதுல நரகத்துல போட்டு வேக வச்சாலும் அது சாகிறதில்ல, எத்தனை வருஷம் ரம்பம் போட்டு அறுத்தாலும் அது சாகிறதில்ல அப்படிங்கிற பொய்யான உபதேசங்கள்லாம் கொண்டு வந்து காமிச்சு ஜனங்களுக்கு மத்தியில தன்னை தேவனாகவும் தானே ஜீவன் கொடுக்கிறவனாகவும் சகல விதத்திலும் காமிச்சுட்டு ஜனங்களை தன்னுடைய கவர்ச்சிக்குள்ளையும் தன்னுடைய கட்டுக்குள்ளையும் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய வேலையை செய்தவன் சாத்தான். அவனை குறிக்கிறது தான் இந்த சனி கிரகம், இல்லைன்னா சனிக்கோள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனுடைய காற்றினுடைய வேகம், இதுல இருக்கிற காற்றினுடைய வேகம், இது 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 சுற்றுகிற போது இதனுடைய வேகம் என்ன பண்ணும்னா, மற்ற கோள்களுடைய சுற்றுப்பாதையில டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குமா, மற்ற கோள்களுடைய சுற்றுப்பாதையில டிஸ்டர்ப் பண்ணி அவைகளை இந்த ஒளி இந்த வளையங்கள் மூலமாக மற்றவை கோள்களை பற்றி மறைக்கிறது போல இருக்குமா இதனுடைய செயல்பாடு. அதேனாலதான் சாத்தானுடைய அந்த ஒரு அவனுடைய வஞ்சகத்தன்மை மூலமாக மற்றவருடைய காரியங்களை பயன்படுத்துறது, அந்த வஞ்சனை, அந்த வஞ்சனையின் மூலமாக சகல நேரங்களிலும் இவன் ஏமாற்றுகிறது போலவும் பிறருடைய காரியங்களை, நன்மைகான காரியங்களை மறைச்சு தன்னுடைய தீமையை முன்னாடி வச்சு செயல்படுறது போலவும் இருப்பான். இவனுடைய வஞ்சனை பத்தி சொல்லும் போது லூக்கா 4:6 படிங்க நீங்க, என்ன சொல்றான் பாருங்க, கிறிஸ்துட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறான், எல்லாத்துடைய அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நான் யாருக்கு கொடுப்பேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன். அதனாலதான் இப்ப இவனுக்கு இஷ்டமான காரியம் செய்யறவங்களுக்கு அவன் என்ன பண்ணுவானா, அதனாலதான் அள்ளி கொடுக்கிற தெய்வம்னு பேர் கூட வச்சு ஒவ்வொரு பக்கமும் கும்பிட்டு இருப்பாங்க. இப்ப இவனுக்கு இஷ்டம் போல செய்யணும்னா, கொள்ளையடிக்கணும், நான் திருட போறேன், நான் திருடும் போது மாட்டிக்க கூடாது வேண்டிட்டு போனா அவன் என்னதான் பண்ணுவான், நல்லா திருடுறதுக்கு ஆசைப்படுவான். அப்ப அவன் கோடிக்கணக்கில் கொண்டு அடிச்சா அதுல 100,000 கொண்டு போய் வேண்டியல போட்டு வருவான், அதனாலதான் அது பணக்கார சாமி. தனக்கு இஷ்டமானதை செய்ய, இவனுக்கு இஷ்டமானதை யார் செய்யறாங்களோ அவங்களுக்காக கொடுத்தேன். இது எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த வஞ்சனையின் மூலமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜனங்களையும் மனுக்குழு விழுந்து போன மனுக்குழுத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறத இந்த கோயில் என்ன பண்ணுவோம்னா, அதனுடைய வளையம் மற்றும் அதனுடைய சுழல்கின்ற வேகத்தினால மற்ற கோயில்களை பற்றின சுற்றுப்பாதையை டிஸ்டர்ப் பண்ணி அவைகளை மறைக்கிறது போல செயல்படுகிறது போல சாத்தான் தன்னுடைய குணோச்சரமான வஞ்சனையின் மூலமாக எல்லாரும் நன்மைகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு தன்னை மாற்றமே முன்னிலை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதா. மற்ற அனைத்து கோள்களை காட்டிலும் இந்த கோள்கள்ட்ட, இந்த கோள்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த எல்லா கோள்களை காட்டிலும் சுற்றி இருக்கிற மற்ற எட்டு கோள்களை காட்டிலும் இந்த சனிக்கோள்ல மாத்திரம் ஈர்ப்பு விசை அதிகம். ஈர்ப்பு விசை அதிகம். பூமியை காட்டிலும் ஈர்ப்பு விசை அதிகம். செவ்வாயை காட்டிலும் ஈர்ப்பு விசை அதிகம். வீனஸை காட்டிலும் ஈர்ப்பு விசை அதிகம். எல்லா கோள்களை காட்டிலும் ஜூபிடர் காட்டிலும் ஈர்ப்பு விசை அதிகம். எல்லா கோள்களை காட்டிலும் இது ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு ஏதாவது விளக்கம் வேணுமா? சாத்தானுடைய நயவஞ்சகமான தந்திரங்கள் அப்படி இருக்குது. அதே போல அதனுடைய அந்த ஈர்ப்பு விசைக்கு அவன் பயன்படுத்துறது யார பயன்படுத்துறான் தெரியுங்களா? அவனுடைய செயல்பாடுகளுக்கு யார பயன்படுத்துறாங்க? விழுந்து போல தூதர்கள். அந்த தூதர்கள் சாத்தானின் கீழே திரளான, ஏன்னா அப்ப சில பவுல் சொல்லும் போது அவங்களை குறித்து சொல்லும் போது வான மண்டலத்தில் உள்ளாத மண்டலத்தில் உள்ள பொல்லாத பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும், சேனைகள் சேனைகள்ங்கிற வார்த்தை உபயோகப்படுறாங்கன்னா சேனைனா ஒரு பெரும் படைப்பிரிவு, அதை பேர் அப்படி சொல்லுவாங்க சேனைனா. அப்ப திரளான விழுந்து போன தூதர்கள் நிறைய பேர், திரளானனா நிறைய தூதர்கள் அவன்கிட்ட இருக்கிறாங்க. அந்த தூதர்கள் மூலமாக இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா உலகத்தின் காரியங்கள்ல வஞ்சனையும் ஆதிக்கத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க எண்ணிக்கை ஒரு வேலை நமக்கு தெரியல, ஆனா அதைத்தான் இவங்க வெளியே மற்ற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மூன்று விலாசம் இல்ல அவங்களுக்கு பேர் சொல்லுவாங்க, 33 கோடி தேவர்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு. சரி, இதன் மூலமாக காரியங்கள் நடக்குதுன்னு நாம் பாக்குறோம். இது பாருங்க, இந்த சனிக்கோள் எதற்கு ஒப்பிடும்படியாக இருக்குது. அதே போல அடுத்ததாக இந்த சனிக்கோள சுத்தி 15 சந்திரன்கள் இருக்குது, 15 வினாக்கள் இல்லைன்னா சந்திரங்கள் இருக்குது. சாத்தான் தன்னுடைய வேலைகளை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதுக்கு செயற்படுத்துறதுக்கான பல்வேறு அமைப்புகளையும் முறைகளையும் ஏற்படுத்தி வச்சு அதன் மூலமாக தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த கோள்கள்ல உள்ள வளையங்கள் இருக்குது பாருங்க, இந்த வளையத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3 பிரிவு இருக்கும். இந்த 3 பிரிவு இந்த கோளை சுத்தி இருக்கிற இந்த வளையத்துல 3 பிரிவு இருக்கும். இந்த 3 பிரிவுகள் மூலமாக இந்த கோளுடைய தன்மையே ஒரு வித்தியாசமானதாக தெரியும். ஆளுமையே வித்தியாசமானதாக தெரியும். அதே போல சாத்தான் கூட இந்த பூமியில இருக்கிற மனுக்குலத்தின் மேல, பூமியை இல்லைன்னா உலகத்தை, உலக அமைப்புகள் மேல 3 வித பிரிவுகள் மூலமாக, அமைப்புகள் மூலமாக ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறான். 1, மிருகம். யார குறிக்குங்க மிருகம்? வெளிப்படுத்தின சேர்த்த மலையாள பாசை போக்குமார்க்கம், ஏன்னா அந்தி கிறிஸ்தன், இதை வச்சு கிறிஸ்தவர்கள் பண்ணுவான். இன்னொன்னு வலு சர்ப்பம், அரசியல், இந்த அரசியல் மூலமாகவும். இன்னொன்னு கள்ளத்தீர்க்க தரிசி, இது யாரு? இந்த கோள்களுக்கு இருக்கிற இந்த வளையத்துல 3 விதமான அமைப்புகள் இருக்குது பாத்தீங்கன்னா, தெரியும் 1, 2, 3. இந்த 3 விதமான அமைப்புகள் போல சாத்தான் கூட மிக முக்கியமான 3 விதமான அமைப்புகள் மூலமாக எல்லா வந்தனைகளையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அந்தி கிறிஸ்து அமைப்பின் மூலமாகவும், அரசியல் ஆகிய வலுசத்தம் மூலமாகவும், கள்ளத்திரிக்கதர்சின்னு சொல்றது பெயர் கிறிஸ்தவ சபைகள் மூலமாகவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னுடைய ஆதிக்கத்தை அதை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கிறத குறிக்கும் அந்த சனிக்கிரகத்தினுடைய இருக்கிற அந்த அந்த வளையம், வளையங்கள். அடுத்ததாக இந்த, சரி, இந்த வளையங்கள், வளையத்தை நீங்க பார்க்கும்போது வளையம் கூட எப்படிப்பட்டதாக இருக்கும்னா கவர்ந்து இழுக்கிறதாகவும் நல்ல அழகாகவும் இருக்கும். ஆனா இது நாங்க இங்க பார்க்கும்போது சின்ன வட்டம் மாதிரி இருக்குது. இதனுடைய சுற்றளவு மைல் எவ்வளவு தெரியுங்களா? இந்த வளையம் சுமார் 100,000 மைல். இங்க இருந்து இப்படி போயிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வரணும்னா வளையம் போடுறதா 100,000 மைல், 100,000 மைல் தூர அளவுக்கு இருக்குது அந்த வளையங்கள். சாத்தானுடைய, அதே போல சாத்தானுடைய தவறான அமைப்புகள் மூலமாக உலகத்தை கவர்ந்து இழுக்கிறதாகவும் அதன் மேல முழுமையான ஆதிக்கம் செலுத்துறதாகவும் இந்த அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சமூகத்தில் இந்த அமைப்புகள் ஒன்றுமில்லாம போயிடும். இப்ப புரியுதுங்களா? சனிக்கோள்,
சாத்தானை எப்படி துல்லியமாக குறிக்குது, அதை சுற்றியுள்ள வளையங்கள் எப்படி சாத்தானை அடையாளப்படுத்துது, அதனுடைய நிறம் எப்படி சாத்தானை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத குறித்து நாம் பார்ப்போம். ஆனால் மன சகோதர சகோதரிகளே, இதற்கு பின்பாக இருக்கிற நெப்டியூன், யுரேனியம், புளூட்டோ இந்த மூன்று கோள்களும் கூட இப்ப நாம் பார்க்கறது இல்லை. இவைகள் வந்து இவைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்பாக, நீண்ட காலத்திற்கு பின்பாக, இது சுமார் ஒரு கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக சமீப காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கோள்கள் இந்த நெப்டியூன், யுரேனியம் மற்றும் புளூட்டோ, யுரேனஸ் மற்றும் புளூட்டோ இந்த மூன்று கோள்களும். அதனால இந்த மூன்று கோள்களை நாம் ஆராய்ச்சிக்கு எடுக்கல, மாறாக ஒன்பது கோள்கள்ல இந்த முதல் கோளாகிய இது என்ன சொன்னாங்க நம்ம, மெர்குரி இல்லைன்னா புதன், சூரியன் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து இயேசு கடையாளம், புதன் யாரு கடையாளம், மெர்குரி புதன் யாரு கடையாளம், பிறகு கூட்டத்துக்கு அடையாளம், அதனுடைய தன்மைகள். இது சுக்கிரன் இல்ல வீர சுதி யாரு கடையாளம், சபை கடையாளம். இது பரிபூர்ணமான மனிதர்கள் வாழக்கூடிய ஜீவாதாரத்துக்கு ஏற்ற பூமியின் மனுக்குளம் அதை குறிக்கிறது. இது முற்பிதாக்களை குறிக்கிறது. இது ஜூபிடர் உலகம் இல்ல, விழுந்து போன மனுக்குளம் இருக்கிற உலகம் அவர்களுடைய, இதுக்குள்ள வெறும் கேஸ் தான் இருக்குது. அதே போல ஜனம் விழுந்து போன மனுக்குளத்தின் மத்தியிலையும் கூட ஒரு நிலையான ஒரு ஆதாரமான காரியங்கள் எதுவும் இல்ல, அவர்களுடைய லட்சியங்கள் கூட வீணாக இருக்குது. இது குறிப்பாக கவர்ந்து இழுக்கக்கூடியதாகவும், ஈர்ப்பு விசை அதிகம் உள்ளதாகவும், வளையம் உள்ளதாகவும், அதனுடைய நிறம் தெய்வீக தன்மையையும் ஜீவனையும் வெளிப்படுத்தக்கூடியதாகவும் நிறையதா இருக்கிற இந்த சனிக்கோள் சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய குணலட்சணங்களுக்கு ஒப்புள்ளதாக இருக்குது. இந்த மூன்று கோள்கள் நம்முடைய ஆராய்ச்சிக்கு உள்ள வர்றதில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோடு நம்முடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு முடியுது. வான்வெளி கோள்களும் அவைகளுடைய தன்மைகளும் அவைகளுடைய பண்புகளும் யாரை அடையாளப்படுத்துதுங்கிற ஆராய்ச்சிக்குள்ளாக நாம் போகும்போது, நாம் தேவன் சிருஷித்த அவருடைய சர்வ மகிமையையும் முகத்து வைத்ததை நாம் பார்க்கும்போது, ஒவ்வொன்றிலும் அவருடைய வல்லமையை நாம் காண முடியும். இன்னுமாக தொடர்ந்து அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்த்து நாமும் மகிமைக்குள் மகிமை பெற்றுக் கொள்ள தேவன் தானே அவருடைய குமாரன் மூலமாக நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். இதனாலே கூட தேவன் ஆசீர்வாதமாக ஒரு மூன்று தலைப்புகளிலே நாம் பாடத்தை கேட்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். முதலாவது தலைப்பு ராஜ்யத்தின் முற்பிதாக்கள். இந்த காரியத்தில் நாம் முற்பிதாக்களுடைய காரியங்களை நாம் விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக ஈசாக்கினுடைய காரியத்திலே நம்முடைய குணலட்சணம் வளர்வதற்கு ஏதுவாக சமாதானத்தை குறித்த ஒரு காரியங்களை நாம் விரிவாக நாம் பார்த்தோம். மேலும் இந்த இறுதியாக வந்த இந்த பாடத்தின் மூலமாக வான்வெளி கோள்களும் அதன் தன்மைகளும் பற்றிய பாடத்திலே தேவனுடைய மகத்துவங்களை இந்த மூன்று பாடங்களின் வழியாகவும் நாம் தேவனுடைய மகத்துவங்களையும் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய குணலட்சணம் வளர்வதற்கு ஏதுவான காரியங்களையும் நாம் கற்றுக்கொண்டோம். தேவன் இந்த நாளை நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்தார். தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை கிறிஸ்து இயேசுவின் வழியாக நாம் தாழ்மையோடு கூட தெரிவித்துக் கொள்வோம். செய்தி கொடுத்த ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நமது நன்றிகளை அனைவரின் சார்பாக தாழ்மையோடு கூட தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளின் முடிவு பாடலாக பாடல் எண் 87 பக்கம் 74 நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். பாடல் எண் 87 பக்கம் 74
தேவனேவும் திவ்ய அருமை என் பாடலாகும். தேவாரி தேவனேவும் திவ்ய அருமை என் பாடலாகும். வானிலிருந்து பேரிட்டு அழைத்து வரங்கி என்னையும் உள்ளங்கை மீதிலே வானிலிருந்து பேரிட்டு அழைத்தில் வரங்கியில் என்னையும் உள்ளங்கை மீதிலே தேவாதி தேவனேவும் திவ்ய அருமை என் பாடலாகும். உடலினைத்து மிக்க பிறந்த எசின் உறுதியில் நானும் ஓடிடுவேன். உடலினை பிக்க பிறந்த எசின் உறுதியில் நானும் ஓடிடுவேன். வானிலிருந்து பேரிட்டு அழைத்து வரங்கிய என்னையும் உள்ளங்கை மீதிலே வானிலிருந்து பேரிட்டு அழைத்து வரைந்தீர் என்னையும் உள்ளங்கை மீதிலே தேவாதி தேவனேவும் திவ்ய அருமை என் பாடலாகும். குருதியை விளையாள் தந்தவரே குரு உந்தன் இலக்கினில் வந்திடுவே. குருதியை விளையாள் தந்தவரே குரு உந்தன் இலக்கினில் வந்திடுவே. பாலிலிருந்து பேரிட்டு அழைத்து வரைந்தீர் என்னையும் உள்ளங்கை மீதிலே வானிலிருந்து பேரிட்டு அழைத்து வரைந்தீர் என்னையும் உள்ளங்கை மீதிலே தேவாதி தேவனேவும் திவ்ய அருமை என் பாடலாகும். இரக்கத்தை முந்தி காட்டினவர் இறங்கிய என் பாவம் போட்டினவர். இரக்கத்தை முந்தி காட்டினவர் இறங்கிய என் பாவம் போட்டினவர். வானிலிருந்து பேரிட்டு அழைத்து வரங்கீர் என்னையும் உள்ளங்கை மீதிலே வானிலிருந்து பேரிட்டு அழைத்து வரைந்தீர் என்னையும் உள்ளங்கை மீதிலே தேவாதி தேவனேவும் திவ்ய அருமை என் பாடலாகும். வருந்திடும் யாவரும் வருக வென்றி இருந்திய புதுவாழ்வுதனை தாருமே. வருந்திடும் யாவரும் வருக வென்றி இருந்திய புதுவாழ்வுதனை தாருமே. வானிலிருந்து பேரிட்டு அழைத்து வரங்கீர் என்னையும் உள்ளங்கை மீதிலே வானிலிருந்து பேரிட்டு அழைத்து வரங்கீர் என்னையும் உள்ளங்கை மீதிலே தேவாதி தேவனேவும் திவ்ய அருமை என் பாடலாகும்.
ஒரு குடிகையின் இறுதி ஜபமாக சகோதரர்
ஜபிக்கும்படியாக